الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். கேட்கிற நல்ல கல்வியின்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்திலே நாம் இங்கு அமர்ந்திருப்போமாக. அல்லாஹ் நம் உள்ளத்திலே அச்சத்தை பயத்தை ஆதரவை அதிகப்படுத்துவானாக, நல்ல கல்வியை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியின் தலைப்பு அத்தீன் அவித்துன்யா, அதாவது மார்க்கமா அல்லது உலகமா, மார்க்கமா அல்லது உலகமா. மனிதன் எதையுமே தேர்வு செய்கிறான், விரும்பி எடுக்கிறான். ஒரு கடைக்கு நீங்கள் செல்கிறீர்கள், பிடித்தமான சட்டையை அங்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஒரு செருப்பு வாங்க சென்றால் கூட பல செருப்பை பார்த்து அதிலே ஒன்று மனிதன் தேர்வு செய்கிறான். இப்போது நாம் ஒரு பெரிய தேர்விலே இருக்கிறோம். எதை தேர்ந்தெடுப்பது, மார்க்கத்தையா அல்லது உலகத்தையா? அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். தீனை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சில பலவீனங்கள் இருக்கின்றன, சில குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த பலவீனங்களையும் குறைபாடுகளையும் எப்படி அகற்றுவது என்பதற்காகத்தான் இந்த தர்பியா வகுப்பு. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிய எல்லோரும் தீனை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுகிற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவரும் இந்த கலிமாவுடைய ஹக்கை, இதற்கு என்ன அல்லாஹ் கடமையை உரிமையை வைத்திருக்கிறானோ அதை நிறைவேற்றுகிறார்களா? போட்டி வரும்போது லா இலாஹா இல்லல்லாஹுவா அல்லது உலகமா, முஹம்மது ரசூலுல்லாஹுவா அல்லது தந்தையா, முஹம்மது ரசூலுல்லாஹுவா அல்லது தாயா, முஹம்மது ரசூலுல்லாஹுவா அல்லது மனைவியா, லா இலாஹா இல்லல்லாஹுவா வியாபாரமா என்று எங்கே ஒரு போட்டி சந்திப்பு ஏற்படுகிறதோ அந்த இடத்திலே நம்மிலே பலர் பலவீனமான ஈமான் உடையவராக இருப்பதால் லா இலாஹா இல்லல்லாஹுவை, முஹம்மது ரசூலுல்லாஹுவை தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு துன்யாவை தேர்ந்தெடுத்து விடுகிறார். இப்படி இவருடைய தேர்வு எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தர்பியா வகுப்பு. அன்பிற்குரியவர்களே, தீனா அல்லது துன்யாவா? தீன் என்றால் எது? மறு பேச்சுக்கு மறு சிந்தனைக்கு இங்கே வேலை இல்லை. தீன் என்பது ஒன்றே ஒன்றுதான், இஸ்லாம். இஸ்லாமை தவிர மற்றதை தீன் என்று, மார்க்கம் என்று, மதம் என்று, கொள்கை என்று யார் வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம். ஆனால் படைத்த இறைவன் யார் ரேங்க் போடுவானோ, யாரிடத்திலே வெகுமதியை எதிர்பார்க்க முடியுமோ, யாரிடத்திலே வெற்றி தோல்வி இருக்கிறதோ, வெற்றி தோல்வியை யார் தன் கையிலே வைத்திருக்கிறானோ, அந்த அல்லாஹ் எதை தீனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான்? சொர்க்கம் யார் கையிலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. நரகம் யார் கையிலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யாராவது ஒருவர் தன் விருப்பத்திற்கு ஏற்ப சொர்க்கத்திற்கு சென்று விட முடியுமா? சென்று விட முடியாது. உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லை தான் விரும்பியவரை சொர்க்கம் அனுப்புவதற்கு, தான் விரும்பியவரை நரகத்திற்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர. அப்ப அந்த அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீன் இஸ்லாம் ஒன்றுதான். அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இதை நமக்கு சொல்கிறான். சூரா ஆல் இம்ரானுடைய 19வது வசனத்திலே, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் மார்க்கமாக அங்கீகரிக்கவில்லை. அடுத்து இதே சூராவுடைய 85வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபட சொல்கிறான், وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இஸ்லாமை விட்டுவிட்டு மற்றதை தனக்கு மார்க்கமாக விரும்புகிறாரோ தேடுகிறாரோ, அவரிடமிருந்து அவருடைய அமல்கள் எதுவும் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹு தஆலா ஒருவர் முஸ்லிமாக இல்லை என்றால், ஒருவர் முஸ்லிமாக இல்லை என்றால் அவர் செய்கிற தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மறுமையில் அந்த தர்மத்திற்கு நன்மை இருக்காது. அவர் யாருக்காவது உதவி செய்கிறார், இந்த உதவிக்குரிய கூலியை உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து விடுவான், மறுமையிலே அவருக்கு கூலி இருக்காது. எத்தனையோ காஃபிர்கள் நன்மை செய்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள், கடன் கொடுக்கிறார்கள், ஏழைகளுக்காக மருத்துவமனை கட்டுகிறார்கள், கிணறு வெட்டுகிறார்கள், தண்ணீர் தருகிறார்கள். இப்படி ஏராளமான நன்மைகளை இவர்கள் செய்தாலும் இந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நற்கூலி வழங்குவதற்கு தகுதியானவையாக இருக்காது. இதற்குரிய பலனை இவ்வுலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து அழித்து விடுவான். இஸ்லாம் ஈமான் நிபந்தனை அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. சில பேர் இன்றைய காலகட்டத்தில் சொல்வதை போன்று, அதாவது நாங்களெல்லாம் படித்த மேல்தட்டு மக்கள், இவர்களுடைய சிந்தனை இப்போ இந்த காலகட்டத்திலே எப்படி மாறி வருகிறது? எல்லா மதமும் ஒரு மதம்தான், எதில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் முஸ்லீமாக பிறந்தேன் எனவே முஸ்லீமாக இருக்கிறேன். அவரவர்கள் அவங்கவர்கள் மதத்தில் இருந்து கொண்டு நல்லது செய்தால் போதும் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பதாக நம்பி வைத்திருக்கிறார்களே, இப்படி நம்பியவர்கள் அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்கள், முர்த்ததுடைய பட்டியலிலே வருவார்கள். அவர்களை முஸ்லீம்களுடைய ஜமாஅத்திலே நாம் சேர்க்க முடியாது. இப்படி அவர் வார்த்தையை தெளிவுபட கூறியதற்கு சாட்சி இருந்தால் அவர் முர்த்ததாக கருதப்படுவார். அவரை முஸ்லிம்களுடைய ஜனாசாவிலே கபிரஸ்தானிலே அடக்கம் செய்யக்கூடாது. காஃபிராக அவர்கள் கருதப்படுவார்கள். அவர்கள் தொழுது வணங்கி கொண்டிருந்தாலும் சரியே, அதிலிருந்து அவர்கள் தௌபா செய்தாலே தவிர. முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்ட ஒரே மார்க்கம், ஒரே கொள்கை இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாமை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, இஸ்லாமை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. முஸ்லிமாக இருந்தால்தான் அல்லாஹ் நன்மைகளை நல்லறங்களை ஏற்றுக்கொள்வான். மலக்குகளுக்கும் அதே மார்க்கம்தான், எல்லா நபிமார்களுக்கும் அதே மார்க்கம்தான், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அதே மார்க்கம்தான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், எல்லா படைப்புகளும் முஸ்லிம். எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த தீன் இஸ்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம், இந்த இஸ்லாம் என்றால் என்ன? இன்று சிலர் புரிந்து வைத்திருப்பதை போன்று அல்லது அவர்கள் நம்பி வைத்திருப்பதை போன்று அல்ல. என்ன, ஒரு மஸ்ஜிதிலே ஒரு தஃப்தரிலே தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டால் முஸ்லிம், ஜமாத்திற்கு சந்தா கட்டிவிட்டால் முஸ்லிம், அப்துல்லா, அப்துல் காதர், ஆமினா, கதீஜா என்று பெயர் வைத்துக் கொண்டால் முஸ்லிம். இந்த நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் யார் என்றால் தெரியாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறார், அல்லாஹ் எத்தகைய தன்மை உள்ளவன் எதுவும் தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுமா, அதுவும் தெரியாது. ஏதோ சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்கிறோம். எப்படி ஏதோ மக்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம், முஸ்லிம்களுடைய முஹல்லாவிலே வசிக்கிறோம், அவ்வளவுதான். அல்லாஹ் யார் என்று தெரியாது. தொழுது இருக்க மாட்டார்கள், வணக்க வழிபாடுகள் எதுவும் இருக்காது. இவர்கள் தங்களை முஸ்லிம்களாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவல்ல இஸ்லாமுடைய இலக்கணம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் ஓர் அடியான் அல்லாஹுவுக்கு முன்னால் அல்லாஹுவின் சமூகத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால் முற்றிலுமாக தன்னை பணிய வைத்துக் கொள்வது, தன்னை அடிபணிய வைப்பது. என் ரப்பு சொல்கிறான், எனவே நான் அதைதான் செய்வேன். என் ரப்புக்கு இதுதான் பிடிக்கும், எனவே நான் இதைதான் செய்வேன். என் ரப்புடைய கட்டளை இதுதான், எனவே இதைத்தான் செய்வேன். இதற்காக எதையும் நான் இறக்க தயார். மார்க்கமா உலகமா, ரப்புடைய கட்டளையா துன்யாவா, ரப்புடைய விருப்பமா அல்லது எஜமானருடைய விருப்பமா, ரப்புடைய விருப்பமா மனைவியுடைய விருப்பமா, ரப்புடைய விருப்பமா துன்யாவுடைய லாபமா? ரப்புக்கு அடிபணிவது, படைத்த ரப். நாம் எங்கிருந்து வந்தோம், யார் நம்மை படைத்தவன்? அல்லாஹ் படைத்தான். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், சூரா ஃபாத்திர் 35வது வசனத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹுவை தவிர படைப்பாளன் ஒருவன் இருக்கிறானா? யாராவது படைத்திருக்கிறார்களா? யார் நம்மை படைத்தது? நமக்கு கண்ணை கொடுத்தது யார்? நமக்கு அறிவை கொடுத்தது யார்? இந்த உடலை கொடுத்தது யார்? இந்த வாழ்க்கையை கொடுத்தது யார்? எப்போது நாடுகிறானோ இழுத்துக் கொள்வான். அப்ப அந்த ரப்புக்கு முற்றிலுமாக பணிந்து விடுவது, அந்த ரப்பு ஒருவனை தவிர வேறு எவரையும் அல்லது வேறு எதையும் தான் பணிவதற்கு, தான் அடிபணிவதற்கு, தான் சரணடைவதற்கு, தான் முற்றிலும் தலைகுனிந்து பணிந்து பயந்து வணங்குவதற்கு தகுதியானதாக கருதக்கூடாது. அதுதான் இஸ்லாம். புரியுதா? இதுதான் இஸ்லாம். அல்லாஹு தஆலா சொல்கிறார் சூரா ஆலு இம்ரானுடைய 20வது வசனத்திலே, ஃபயின்ஹாஜூக்க ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வமன் இத்தபஅன். நபியே, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை பற்றி குதர்க்கம் விவாதம் செய்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் என் முகத்தை அல்லாஹ்விற்கு பணிய வைத்து விட்டேன், அஸ்லம்து, நான் முஸ்லிமாகிவிட்டேன், நான் முஸ்லிமாக ஆக்கிவிட்டேன், வஜ்ஹிய என் முகத்தை லில்லாஹி அல்லாஹ்விற்கு, வமனித்தபஅனி வமன் இன்னும் யார், இத்தபஅ பின்பற்றினான், நீ என்னை இன்னும் என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் தங்கள் முகங்களை அல்லாஹ்விற்கு பணிய வைத்து விட்டார்கள். நாங்கள் முஸ்லிம், நாங்கள் அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் அல்லாஹ் சொன்னதை மறுத்தால் உங்களுடைய குதர்க்கங்களுக்கு வாதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தெளிவான விளக்கம். فَإِنْ حَاجُّوكَ فَقُلْ أَسْلَمْتُ وَجْهِيَ لِلَّهِ, நான் சரண்டர் ஆகிவிட்டேன் ரப்புக்கு முன்னால், நான் எதையும் பேச முடியாது, என் விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றவோ குறைக்கவோ வெட்டவோ சேர்க்கவோ வைக்கவோ எடுக்கவோ முடியுமா, என்னால் முடியாது, எதை சொல்ல வேண்டுமோ அதை நான் சொல்லிவிட்டேன், அஸ்லம்து, நான் என்னை பணிய வைத்து விட்டேன். அல்லாஹ் மேலும் சொல்கிறான் சூரா அல் பக்ராவுடைய 112வது வசனத்திலே, பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் وهو محسن فله اجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. சிலர் சொன்னார்கள் யூதராக இருப்பவர்தான் வெற்றி அடைய முடியும், சிலர் சொன்னார்கள் கிறிஸ்தவராக இருப்பவன் தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று. அல்லாஹ் சொன்னான் குல் ஹாது புர்ஹானக்கும், அட முட்டாள்களா ஆதாரங்களை கொண்டு வாருங்கள், உங்கள் கற்பனையை பேசாதீர்கள், தில்க அமானியுஹும், இவை உங்கள் கற்பனை, குல் ஹாது புர்ஹானக்கும், ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வெற்றி யாருக்கு, மறுமையிலே சொர்க்கம் யாருக்கு, பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், யார் தன்னை முஸ்லிம் ஆக்கினானோ, தன் முகத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைத்தானோ, அஸ்லம வஜ்ஹஹு, இந்த அஸ்லம என்ற அரபி சிகா ஃபஅல் இரண்டு பொருளிலும் வரும், ஒன்று லாசிம் ஒன்று முத்தஅதி. அஸ்லம்து, நான் முஸ்லிமாக மாறிவிட்டேன். இன்னொன்று அஸ்லம்து, நான் பணிய வைத்து விட்டேன், கட்டுப்பட வைத்து விட்டேன். அஸ்லம் துவஜிய, நான் என் முகத்தை கட்டுப்பட வைத்து விட்டேன், பணிய வைத்து விட்டேன். அப்ப முகத்தை பணிய வைத்து விட்டேன் என்றால் உடல் உறுப்புகளிலேயே மிக முக்கியமான உறுப்பு எது, இந்த முகம், இந்த சாலை, இதுதான் எல்லாம் இருக்கிறது. ஹோல் பாடியை கண்ட்ரோல் செய்யக்கூடிய உறுப்புகள் எங்கே இருக்கின்றன, இந்த முகத்தில் தான் இருக்கின்றன. கண், மூக்கு, நாவு, பல், வாய், அறிவு, இவை அனைத்தும் உடலுடைய மற்ற உறுப்புகளை கண்ட்ரோல் செய்யக்கூடியது. நான் என் முகத்தையே ஒருவனுக்கு முன்னால் பணிய வைத்து விட்டேன், அவனுக்கு முன்னால் சரணடைய செய்து விட்டேன் என்றால் அதற்கு என்ன பொருள், நான் முழுமையாக அவனுக்கு சரணடைந்து விட்டேன். மனிதன் அவனுடைய உடல் உறுப்புகளிலேயே மிகச் சிறந்தது அவனுடைய முகம், அவனுடைய நெற்றி. அதையே அல்லாஹ்விற்கு முன்னால் அவன் பணிய வைத்து விட்டான் என்றால், அல்லாஹ்விற்கு முன்னால் தாழ்த்தி விட்டான் என்றால், அடுத்து அவனுடைய ஆசைகள், அவனுடைய மற்ற விருப்பங்கள், செயல்கள் அனைத்தையும் அவன் அல்லாஹ்விற்கு பணிய வைத்து விட்டான் என்று பொருள். அல்லாஹ் சொல்கிறான் வெற்றி யாருக்கு, யார் தன் முகத்தை அல்லாஹ்விற்கு பணிய வைத்தானோ. பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், இன்னும் ஒரு கண்டிஷன், வஹுவ முஹ்ஸினுன், அவன் இஹ்லாஸ் உடையவனாக இருக்க, பணிய வைக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, முகத்துதி கலக்க கூடாது. ஈமானும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, இஸ்லாமும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றால் அது இஹ்லாஸ். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஹிஜ்ரா, ஜிஹாத், தர்மங்கள், தொழுகை, நோன்பு இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஈமான் நிபந்தனை. ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ் நிபந்தனை. அல்லாஹ் கூறுகிறான், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி. யார் தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைத்தானோ இஹ்லாஸோடு, அவனுக்குத்தான் அவனுடைய இறைவனிடத்திலே அவன் செய்கிற நல்ல காரியங்களுக்கு நற்கூலி உண்டு. வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலையும் படமாட்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார், இஸ்லாம் என்றால் அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுவது. அந்த ஒப்புதல் வாக்கு மூலம்தான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டால் ஒருவன் முஸ்லிமாகி விடுகிறானே. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு அக்ரிமெண்ட், ஷஹாதா. இது எதை தேடுகிறது? இது எதை நம்மிடத்திலே வலியுறுத்துகிறது? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினாய் அல்லவா, அந்த அல்லாஹ் அவனுக்கு உன்னை பணிய வைத்து விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினாய் அல்லவா, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை பின்பற்றி விடு. புரியுதா? இதை புரிந்தால் ஏன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களிடத்திலே ஜிஹாது செய்தார்கள், போர் புரிந்தார்கள், அவர்களை வெற்றினார்கள் என்பதை புரியலாம். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறுத்தார்களா? மறுக்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மறுத்தார்களா? மறுக்கவில்லை. ஷஹாதாவை மறுக்கவில்லை. ஆனால் அபூபக்கர் சொன்னார்கள், அவர்களை நான் வெட்டுவேன். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாத ஒரு காஃபிர் இஸ்லாமிற்கு எதிரியாக இருந்தால் அவனை வெட்டுவது கட்டாயமோ, அது போன்று யாரை வெட்டுவேன் என்று சொன்னார்கள்? ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தவர்களை. அதிலிருந்து என்ன புரிகிறது? ஒருவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறார், ஆனால் அல்லாஹ்விற்கு பணியவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்து கொடுங்கள். சூரத்து தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், யார் ஷிர்கை விட்டு விலகி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்கள் சகோதரர்கள். அப்ப யார் ஷிர்கை விட்டு விலகிய பிறகு தொழவில்லையோ அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. தொழுகிறார்கள், ஜகாத்து கொடுக்கவில்லை, அவர்களும் முஸ்லிம்கள் அல்ல. அவர்கள் தங்கள் உடல் பொருளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்ப இஸ்லாம் என்பது அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைத்து விடுவது. அல்லாஹ்விற்கு முன்னால் பணிவது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பணிவது. இரண்டு இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் மிகப்பெரியவன், மிக மகத்தானவன், அவனுடைய அடிமை நான் அவனுக்கு முன்னால் பணிந்தவன் என்று மனதால் உணர்வது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கட்டளை தன் வாழ்க்கையில் வரும்போது அந்த கட்டளைக்கு செவி சாய்ப்பது, அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவது. அதான் இஸ்லாம். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம், பின்னால் வந்த நபிமார்களுக்கெல்லாம் ஒரு நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்கிறார். நபிமார்களின் தலைவரை அந்த நபியை பின்பற்றும்படி அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களின் தலைவருக்கும் அந்த தலைவரின் சிறந்த சமுதாயத்திற்கும் அந்த நபியுடைய மார்க்கத்தை தான் நான் தேர்ந்தெடுத்தேன், அவருடைய கொள்கையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபியார் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கிறான் சூரத்துல் பக்ராவுடைய 130-131 வசனத்திலே, وَمَنْ يَرْغَبْ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ. முட்டாளை தவிர, மூடனை தவிர வேறு எவரும் இப்ராஹிமுடைய கொள்கையிலிருந்து விலக மாட்டார். ஏன்? அத்தனை அறிவும், அத்தனை ஒழுக்கமும், அத்தனை சுத்தமும், அத்தனை நீதமும், அத்தனை நேரிய நெறியும், அத்தனை இறை எச்சமிக்க வணக்க வழிபாடும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு மார்க்கத்தை ஒருவன் புறக்கணித்தால் அவன் முட்டாள், மூடன். நீதத்தை ஒருவன் புறக்கணித்தால் அவன் யார்? அநியாயக்காரன். சுத்தத்தை ஒருவன் புறக்கணித்தால் அவன் யார்? அசுத்தமானவன். உலகத்திலே அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு கொள்கை இருக்கிறதா, ஒரு மார்க்கம் இருக்கிறதா? வாரத்திற்கு ஒரு முறை நகத்தை வெட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், உலகத்திலே ஒரு மார்க்கம் இருக்கிறதா, ஒரு மதம் இருக்கிறதா, ஒரு கொள்கை இருக்கிறதா? உங்கள் அக்கல் முடிகளை தூய்மைப்பு எடுத்து கலைந்து விடுங்கள் என்று சொல்கிற மார்க்கம், உங்களுடைய மர்மஸ்தானத்தின் முடிகளை கலைந்து விடுங்கள் என்று சொல்கிற மார்க்கம், உங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், வாயிலே அது தொங்கக்கூடாது, உங்கள் தாடியை நீளமாக வளருங்கள், நீங்கள் ஹத்தனா விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள், இந்த அளவிற்கு சுத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை தவிர உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்ப என்ன பொருள்? ஒருவன் இப்ராஹிமுடைய கொள்கையை புறக்கணிக்கிறான் என்றால் அவன் யார்? யார் அவன்? அசுத்தமானவன். ஏன்? சுத்தத்தை புறக்கணிக்கிறான். இப்ராஹிமுடைய கொள்கையை ஒருவன் புறக்கணிக்கிறான் என்றால் அநீதம் செய்பவன். ஏன்? இப்ராஹிமுடைய கொள்கையிலே நீதம் இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது, இரையச்சம் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம், இப்ராஹிமுடைய கொள்கையை யார் புறக்கணித்தானோ அவன் ஒரு மூடனாகத்தான் இருக்க வேண்டும், முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அருள்பாளித்தான் பாருங்கள். என்று பார்க்கிறோம், பெரிய படித்த, அதாவது மிச்ச படித்தவர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, படித்து 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 பல டிகிரிகளை போட்டவர்கள், அவர்களுக்கு சிறுநீர் எப்படி கழிப்பது என்று தெரியுமா? சிறுநீர் கழித்தால் அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அறிவு இருக்குமா? நம் முஸ்லிம்களுடைய 5 வயது ஒரு பாலகனுக்கு இருக்கிற ஒரு சுத்தத்தின் அறிவு, அந்த படித்த அந்த டிகிரி ஹோல்டர்ஸ், டிகிரிஸ் ஹோல்டர்ஸ், பல பட்டங்களை கொண்டவர்களுக்கு இருக்குமா? ஒரு 5 வயது முஸ்லிம் பையனுக்கு உள்ள அறிவு, சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும், சாப்பிட்டால் கை கழுகி விட்டு சாப்பிட வேண்டும். இன்று இந்த முட்டாள்களுக்கு எப்போதும் பட்டதற்கு பின்னால் தான் புத்தி வரும். பலவிதமான நோய்கள் உலகத்திலே பரவி இவர்களை அழைக்கழித்ததற்கு பிறகு சொல்கிறார்கள், சாப்பிடுவதற்கு முன்னால் கை கழுவி கொள்ளுங்கள் என்று. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே அது இருக்கிறது, சாப்பிடுவதற்கு முன்னால் கை கழுவி கொள்ளுங்கள். எத்தகைய மார்க்கம் பாருங்கள். நீங்கள் சாப்பிடுவதற்கு கூட உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த மார்க்கத்தை தவிர ஒரு மார்க்கத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவன் யாராகத்தான் இருக்க முடியும்? ஒரு முட்டாளாகத்தான் இருக்க முடியும். சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹு அன்ஹு அவர்களிடத்திலே யூதர்கள் பேசினார்கள், என்னப்பா சல்மான், உங்க நபி பெரிய ஆளுன்னு சொல்ற, ஜிப்ரீல் வராருன்னு சொல்ற, வஹி வருதுன்னு சொல்ற, ஒன்னுக்கு போறது ரெண்டுக்கு போறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து, எப்படி கிண்டல் பண்ணுவ? சல்மான் பார்சி சொன்னார்கள், ஆமாப்பா, எங்களுடைய நபி அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், சிறுநீர் கழித்தால் இப்படி சுத்தம் செய்ய வேண்டும், இதை கொண்டு சுத்தம் செய்யாதே, கிழக்கை முன்னோக்காதே, மேற்கை முன்னோக்காதே, தடை செய்திருக்கிறார்கள். இதை எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு மனம் ஜலம் கழிப்பதை கூட எங்களுக்கு எங்களுடைய நபி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நபி அவர்கள், அவர்களுடைய மார்க்கம் எத்தகைய மார்க்கம்! அப்ப சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பெற்றதற்கு பிறகும் ஒருவன் வழிகேட்டில் செல்கிறான் என்றால், அல்லது இதை தெரிந்ததற்கு பிறகும் இதை ஏற்க மறுக்கிறான் என்றால், அவன் ஒரு மூடனாகத்தான் இருப்பான். அடுத்து வாருங்கள். சரி, இப்ராஹிமுடைய கொள்கை என்ன தெரியுமா இல்லையா? இப்ராஹிமுடைய மொத்த கொள்கை என்ன அல்லாஹ் சொல்கிறான், 131வது வசனம் சூரா பக்ராவிலே, இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அவருடைய ரப்பு அவருக்கு கூறினான், இப்ராஹிமே கட்டுப்பட்டு விடு, அஸ்லிம் இஸ்லாம் அதனுடைய கட்டளை நிலை, அஸ்லிம் கட்டுப்பட்டு விடு, சரண்டர் ஆகிவிடு, உன்னை பணிய வைத்து விடு. இப்ராஹிம் கூறினார், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனுக்கு நான் என்னை கட்டுப்பட வைத்து விட்டேன். ஏறக்குறைய 75 வயது அல்லது கொஞ்சம் கூட. அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்ராஹிமே ஹத்னா செய்து கொள், இப்ராஹிமே ஹத்னா செய்து கொள். என்ன செய்தார்கள்? சிறு கோடாரி எடுத்தார்கள், வீட்டுக்கு வெளியிலே தோட்டத்திற்கு சென்றார்கள், ஒரு கட்டையை வைத்தார்கள், தன்னுடைய பிறப்பு உரிப்பு அந்த மர்ம ஸ்தானத்தை அதனுடைய தோலை எடுத்து அந்த கட்டையில வைத்து வெட்டி தூக்கி போட்டு விட்டார். வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆனா ரப்புடைய கட்டளை வலி, எனக்கு பிரச்சனை இல்லை. ரத்தம் வருமா வராதா? வரும். ரத்தத்தை நிக்கிறதுக்கு மருந்து வைக்கிறேன்னா செத்து போயிடுவோம், பரவாயில்லை. இது قال له ربه اسلم قال اسلمت لله رب العالمين. ரப்ப சொன்னா செய்யினா செஞ்சிட்டேன். இது இப்ராஹிம், இவர்தான் இப்ராஹிம். யார் இப்ராஹிம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்தான் ரப்ப சொன்னா செய்து விடுவார். ரப்ப சொன்னால் மனைவியை விட வேண்டுமா விட்டு விடுவார், குழந்தையை விட வேண்டுமா விட்டு விடுவார, குழந்தையை அறுக்க வேண்டுமா அறுக்க தயாராகி விடுவார். தனக்கென்று ஒரு விருப்பத்தை, தனக்கென்று ஒரு ஆசையை வைத்துக் கொள்ளாத மனிதர் தான், தூதர் தான் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறார், அவரை பின்பற்றுங்கள் முஹம்மது. அல்லாஹ் சொல்கிறார், நமக்கு இப்ராஹிமை பின்பற்றுங்கள். இஸ்லாம் என்றால் அவரிடத்திலிருந்து படியுங்கள். இப்ப கொஞ்சம் நம்மை கொஞ்சம் கம்பேர் ஒத்து பாருங்கள். அல்லாஹ் ஒப்பர் என்று அல்லாஹ் அழைக்கிறான், கடையை பூட்ட மனசு வரல, வீட்டை விட்டு வெளியேற மனசு வரல. ஆனால் சொல்லிக் கொள்வது என்ன? முஸ்லிம்கள், முஸ்லிம்களாக ஆவார்களா? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இப்ராஹிம் நபியை உதாரணமாக சொல்லி, இஸ்லாம் என்றால் என்ன? ரப்புக்கு கட்டுப்பட்டு விடுவது, இத்தாஅத், இன்கியாம், இன்கிசார், ஹுதூர், பணிந்து விடுதல், அடங்கி ஒடுங்கி விடுதல், கட்டுப்பட்டு விடுதல், சரண்டர் ஆகி விடுதல், எல்லா ஆசைகளையும் அல்லாஹ்விற்கு அர்ப்பணமாக்கி விடுதல். ரப்பே, இனி எனக்கு பிடிக்கும் எது உனக்கு பிடிக்குமோ, ரப்பே இனி எனக்கு பிடிக்காது எது உனக்கு பிடிக்காது, எப்படி ஆகிவிடுவது? முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் தன்னை பணிய வைத்து விடுவது, இதுதான் இஸ்லாம். முன்பு நாம் உங்களுக்கு கூறினோம், சிலருக்கு கூட சந்தேகமாக இருந்திருக்கலாம், வானமெல்லாம் முஸ்லிம், பூமி முஸ்லிம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலக்குகள் எல்லாம் முஸ்லீம், என்ன உமஸ்ரீ புதுசா ஒண்ணு குண்ட தூக்கி போடுறீங்க? நம்ம நினைச்சிட்டு நம்ம தான் முஸ்லீம் சொல்லிட்டு வானம் எப்படி முஸ்லீம் ஆனிச்சு? சில பேருக்கு சந்தேகம் வச்சா வரலையா? வரல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆலு இம்ரானுடைய 83rd வசனத்திலே, அஃப கைர தீனில்லாஹி யபகூன் வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹா வ இலைஹி யர்ஜஊன். அட முட்டாளுகளா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு மார்க்கத்தையா இவர்கள் விரும்புகிறார்கள்? அல்லாஹ்வுடைய இந்த தீனை விட்டுவிட்டு வேறு ஒரு தீனையா இவர்கள் தேடி செல்கிறார்கள்? எதற்கப்பா யூத மதம், எதற்கப்பா கிறிஸ்துவம், எதற்கப்பா புத்த மதம், எதற்கப்பா இந்து மதம்? ஒரே மதம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இஸ்லாம். அப்ப கைர தீன் இல்லா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவனுடைய வேதத்தில் எங்கேயாவது எனக்கு இஸ்லாமை தவிர வேறு ஒரு மதம் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இஸ்லாம். அல்லாஹ் கேட்கிறார், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கத்தை தேடுவார் என்று கூறியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹுவிற்குத்தான் வானங்களில் உள்ள எல்லோரும் எல்லாவற்றும் வானங்களில் உள்ள எல்லோரும் எல்லா பொருட்களும் பூமியும் பூமியில் உள்ள எல்லோரும் பூமியில் உள்ள எல்லாம் பணிந்து விட்டது, முஸ்லீம் ஆகிவிட்டது. வலஹு அஸ்லம. ஜிப்ரீல் யார் முஸ்லீம். மீகாயில் யார்? முஸ்லீம். இஸ்ராஃபீல் யார்? முஸ்லீம். மலக்குல் மௌத் யார்? முஸ்லீம். மலக்குகள் எல்லோரும் யார்? முஸ்லீம்கள். சூரியன் யார்? முஸ்லீம். நட்சத்திரம் யார்? முஸ்லீம். சந்திரன் யார்? முஸ்லீம். மேகம் முஸ்லீம். காற்று முஸ்லீம். வானம் முஸ்லீம். கீழே பூமியில பூமி முஸ்லீம். கடல் முஸ்லீம். கடல்ல உள்ள மீன்கள் முஸ்லீம். காடுகள் முஸ்லீம். காட்டில் உள்ள மிருகங்கள் முஸ்லீம். ஆகாயத்தில் உள்ள பறவைகள் முஸ்லீம். எல்லாரும் முஸ்லீம்கள். ஆனால் இந்த மனிதரில் ஜின்களில் சிலரை தவிர இந்த ரெண்டு பேரு தான் பிரச்சனை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், எப்போ வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லாரும் எனக்கு கட்டுப்படுறாங்க, இந்த மனிதர்கள் மட்டும் கொஞ்சம் பேரு எனக்கு முன்னாடி சுஜூது பண்ண மறுக்கிறானுவ. கேவலம் இல்லை. வானம் யாருக்கு முன்னால் சுஜூது செய்கிறதோ, சூரியன் யாருக்கு முன்னால் சுஜூது செய்கிறதோ, அந்த ரப்புக்கு முன்னால் சுஜூது செய்ய மறுப்பவன், பணிய மறுப்பவனை விட ஒரு கேடுகட்ட துர்பாக்கி இருக்க முடியுமா சொல்லுங்க பாருங்க. அவனை விட ஒரு துர்பாக்கியவான் இருக்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹன், விரும்பியோ விரும்பாமலோ எல்லாம் பணிந்து விட்டன. வ இலைஹி யர்ஜஊன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ மன் அஹ்ஸன தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. سورة النساء والسلام. இதில் அல்லாஹ் சொல்றார், எப்பா வானம் கட்டுப்பட்டு விட்டது, வானத்தில் உள்ளவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள், பூமி கட்டுப்பட்டு விட்டது, பூமியில் உள்ள எல்லாரும் கட்டுப்பட்டு விட்டார்கள், நபிமார்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள், இப்ப நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, உனக்கு வெற்றி வேண்டுமா? யார் தன் முகத்தை அல்லாஹ்விற்கு பணிய வைத்து விட்டானோ, ஈமானோடு, அவனை விட சிறந்த கொள்கை உடையவன் யார் இருக்க முடியும்? அவனை விட அழகிய மார்க்கம் உடையவன் யார் இருக்க முடியும்? இதை தவிர வேறு எந்த மார்க்கத்தை மதத்தை கொள்கையை ஒருவன் தேர்ந்தெடுத்தாலும் அது அசிங்கமானது, அருவறுப்பானது, கேவலமானது, மட்டமானது, அநீதி நிறைந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆகவேதான் ஆன்மீகத்திற்கும் மறுமை வெற்றிக்கும் கடவுளின் திருப்திக்கும் நாங்கள் வழிகாட்டுகிறோம் என்று சொல்கிற துறவிகள், சன்னியாசிகள், குருமார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெரும் பாவிகளாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, இன்ன கஸீரன் மினல் அஹ்பார் வர்ருஹ்பானி லயக்குலூன அம்வாலன்நாஸ் பில்பாத்தில். அதிகமான துறவிகள், அதிகமான சன்னியாசிகள் மக்களின் செல்வங்களை அநியாயமாக சூறையாடுகிறார்கள். அவர்கள் பெரும் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்று வரை அது நிரூபணமான உண்மையாக இருக்கிறதா இல்லையா? ஒரு உதாரணமா, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் 100 உதாரணங்களை சொல்லலாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள உண்மையான ஏகத்துவவாதிகளை தவிர, குர்ஆனை பின்பற்றுகிற ஒழுக்க சீலர்களை தவிர, ரசூலுல்லாஹியை பின்பற்றுகிற நன்மக்களை தவிர, அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதே அந்த பாட்டையிலே அப்படியே நடந்தார்கள். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னார்? இப்ராஹிமை சோதித்தான், பல விஷயங்களை கொண்டு அனைத்தையும் கம்ப்ளீட் செய்தார். பரிசையில 100 அதே பாட்டையிலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தம் ஸஹீஹுல் புகாரி எடுத்து படித்து பாருங்க. 1400 சஹாபாக்களும் அறுக்க மறுக்கிறார்கள். எதை? குர்பானியை. சிறைக்க மறுக்கிறார்கள் தங்கள் தலையை. களைய மறுக்கிறார்கள் தங்கள் இஹ்ராமை. எப்படியாவது இந்த காபிர்களோடு போர் புரிவோம், இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், காபாவை தரிசிக்காமல் செல்வதா? உமர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரின் ரசூலுல்லாஹ்வுடைய மந்திரி, யா ரசூலல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் சத்தியவாதியா இல்லையா? அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்களா இல்லையா? நாம் கொல்லப்பட்டால் சொர்க்கமா இல்லையா? அவர்கள் கொல்லப்பட்டால் நரகத்திலா இல்லையா? அல்லாஹ்வுடைய தீன் உயர்ந்ததா இல்லையா? அப்படி என்றால் ஏன் நாம் இழிவை ஏற்க வேண்டும்? சாவுவரை போர்கள் செய்வோம். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன எடுத்து படித்து பாருங்கள். உமரே, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதன், லன் அஸ்யஹு, அவனுக்கு நான் மாறு செய்ய முடியாது. இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற சில விஞ்ஞானிகள், சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், ஹதீஸ் சஹீஹா இருந்தாலும் அது குர்ஆனுக்கு மாறும். அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு எதிராக பேசுவாங்க. இதைத்தான் சொல்லாமல் சொல்கிறார்கள். இன்றைய காலத்திலே யூத கிறிஸ்தவ முஸ்தஷ்ரிகீன் என்று உலகத்திலே அறியப்படுகிற யூத கிறிஸ்தவ குர்ஆன் ஹதீஸ் ஆலிம்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் குர்ஆனை பை ஹார்ட் மனப்பாடம் செய்தவர்கள், இதனுடைய இலக்கணத்தை அச்சரம் அச்சரமாக கற்றவர்கள், இவர்களுடைய இந்த பிரச்சாரம், இந்த பிரச்சாரம் யாருடைய பிரச்சாரம்? ஹதீஸ் சஹீஹாக இருந்தாலும் அது குர்ஆனுக்கு முரண்படலாம், அப்படி முரண்படும் போது அந்த ஹதீஸை நிராகரிக்க வேண்டும் என்ற கொள்கை யாருடைய கொள்கை? யூத கிறிஸ்தவ குர்ஆன் ஹதீஸை படித்த அறிஞர்கள். ஏன் அவங்க குர்ஆன் ஹதீஸை படித்தாங்க? அப்பாவி முஸ்லிம்களை குழப்புவதற்காக, வியாபாரம் செய்வதற்காக, முஸ்லிம் உலகிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமையை குலைப்பதற்காக. நீங்க அரபு நாடுகள் சென்றிருந்தால் அது போன்றவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் ஹுதைபியாவிலே? உமரே, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு விட்டு சென்று விட்டாலும் சரி, அதற்கு நான் கவலைப்படுபவன் அல்ல. லைய குதுலனி, அவன் என்னை கைவிட மாட்டான். நீங்கெல்லாம் விரும்புகிறீர்கள் என்பதற்காக நான் போர் செய்து விட முடியாது. ரசூல்லா போர் செய்வதாக இருந்தாலும், சமாதானம் செய்வதாக இருந்தாலும் கட்டளை எங்கிருந்து வர வேண்டும்? ஒரு ஒட்டகத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு முஸ்லிமுக்கு இல்லை என்றால் அவன் முஸ்லிமாக எப்படி இருக்க முடியும்? சாதாரணமான ஒரு பிராணி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமை நாம் யாரிடத்திலிருந்து படிக்கிறோம்? இந்த இஸ்லாமை நாம் யாரிடத்திலிருந்து கற்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டாம். நீங்கள் எத்தனை உதாரணங்களை சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? மதீனா வருகிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழரும் ஒவ்வொரு அன்சாரியும் சொல்லுகிறார், என் வீட்டிலே நீங்கள் தங்க வேண்டும் என்று. சொன்னார்களா இல்லையா? போட்டி போட்டார்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? என் ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், ஃபைன்னஹா மக்மூரத்துன், அதுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது, அது எங்கே தங்குமோ அங்கே நான் தங்குவேன். ஒரு ஒட்டகம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறது, ஒரு ஒட்டகம் தூதருக்கு கட்டுப்படுகிறது. முட்டாள் முஸ்லிம்கள் என்று சொல்கிற மக்கள் இன்று குர்ஆனோடு விளையாடுகிறார்கள், இன்று ஹதீஸோடு விளையாடுகிறார்கள். ஹதீஸ்ல வந்தாலும் சரி, அதை நம்ம புரியணும். இவர் புரிஞ்சதை வச்சு இனி இஸ்லாத்தை முடிவு செய்ய வேண்டும். சொன்னாங்களா இல்லையா ஹதீஸ்ல? ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், ஃபைன்னஹா மக்மூரத்துன், அது எங்க உட்காருதோ அது அல்லாஹ்வின் கட்டளைப்படி உட்காருகிறது. உட்கார்ந்துச்சா இல்லையா? அங்கேதானே ரசூலா தங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஒட்டகம், ரசூலாவுடைய ஒட்டகம் கஸ்வா, இதே ஹுதைபியா ஒப்பந்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மேல பயணிக்கிறாங்க. ஹுதைபியா இடம் வந்துருச்சு. என்ன செய்யுது இந்த ஒட்டகம் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? எல்லாம் பெரிய பெரிய தூரமான புத்தகத்தில் இல்ல, எல்லா ஹதீஸுகள் உங்க கைக்கு முன்னாடி உள்ள புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ். இந்த ஒட்டகம் என்ன செஞ்சுச்சு? நடந்து வந்துகிட்டே இருக்குது, வேகமா நின்றுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுறாங்க, போக மாட்டேங்க, அப்படியே நிக்குது, எடுத்த எடுப்பி வச்சது அப்படியே நிக்குது. பக்கத்தில் இருந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல்லாவுடைய ஒட்டகம் உரண்டு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. யானை படையை தடுத்தவன் இந்த ஒட்டகத்தை தடுத்து விட்டான். அப்படி உட்கார்ந்துருச்சு ஒட்டகம். ஒட்டகம் யாருக்கு கட்டுப்பட்டது? இஸ்லாம். இன்றைக்கு முஸ்லீம் என்று சொல்கிறவன் என்ன சொல்கிறான்? இந்த ஒட்டகத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இந்த முஸ்லீம் இடத்திலே வாய்கிலேயே பேசுகிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று. ஆனால் ஹதீஸ் வரும்போது இது அறிவுக்கு ஒத்து வரலையே, இதை எப்படி இந்த காலத்தில் நம்ம அமல்படுத்த முடியும்? இதை சொன்னா அம்மா கோச்சுக்கிறாங்களே, அப்பா கோச்சுக்கிறாங்களே, இதை பின்பற்றினால் எல்லாரும் நம்மளை சந்தேகமா பார்க்கிறாங்களே. சில பேர் இன்னைக்கு தாடி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தாடி வச்சா எல்லாரும் சந்தேகமா பாக்குறாங்க? தாடி வைக்கிறாங்க, பெருசா வைக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பெருசா வச்சா நம்மள தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்களோ? சொல்லட்டுமே, புடிச்சு உள்ளார போடட்டுமே, கடைசியா என்னத்தை கொடுத்துட முடியும்? என்ன கொடுக்க முடியும்? மோசிதானே, அதுதானே தேடிக்கிட்டு இருக்கிறோம். சஹாதத்தை தவிர வேற எதை தேடுகிறோம்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நிறைய மிருகங்களை கூட நமக்கு பல இடங்களிலே உதாரணம் சொல்கிறான். சுலைமான் நபியுடைய ஹுதுஹுத் பறவை, அதற்கு இருந்த தௌஹீத் உங்களுக்கு இல்லையடா அறிவாளிகளே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த சுலைமான் நபியுடைய ஹுதுஹுத், சுலைமான் நபியுடைய ஆட்சி வட்டத்தை விட்டு வெளியே போகும்போது பாக்குது, கிறுக்கனூலா இருக்கானுங்களே இவனுவ, சூரியனுக்கு போய் சுஜூத் பண்ணிட்டு இருக்கானுங்களே, துடி துடிக்குது பாக்குது. ஊர் மக்கள் எல்லாம் சூரியனுக்கு சுஜூத் பண்றாங்க. நேரா சுலைமான் நபி இடத்துல வருது. சுலைமான் நபி சொல்றாரு, உன்னை வெட்டி விடுவேங்கிறாரு, குத்தி விடுவேங்கிறாரு, உன்னை பிச்சு விடுவேங்கிறாரு. அதை பத்தியெல்லாம் அது கண்டுக்கல. சுலைமான், பிரச்சனை உனக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போனேன், சபா தேசத்துக்கு. அங்க போனா அந்த நாட்டு அரசியும் அந்த நாட்டு மக்களும் சூரியனுக்கு சுஜூது பண்றாங்க. சுலைமான், நீங்க சும்மா உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த முஷ்ரிக்குகளுக்கு எதிராக ஜிஹாது செய்யும்படி ஒரு ஹுதுஹுத் பறவை ஒரு நபியை தூண்டுகிறது.
தூண்டுச்சா இல்லையா, சொன்னுச்சா இல்லையா, குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அந்த பறவை சொல்லுகிறது, அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் கபா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களிலும் பூமிகளிலும் மறைவானதை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாவிற்கு அல்லவா இவர்கள் சஜிதா செய்ய வேண்டும். முட்டாள்கள் அல்லாவுடைய படைப்புக்கு சுஜூது செய்கிறார்களே. சுலைமான் நபி என்ன சொன்னாரு, உன்னை வெட்டி விடுவேன், உன்னை பிச்சு விடுவேன், நீ எங்க போனேன்னு கேட்டிருக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் அது கவலைப்படல. என்ன சொல்லுது சுலைமான், ஒரு பெரிய பிராபலத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஷிர்க்கு தானே பிராபலத்தில் பெரிய பிராபலம். பிராபலத்தில் எது பெரிய பிராபலம்? அநியாயத்தில் அக்கிரமத்தில் பிராபலத்தில் பெரிய பிராபலம் ஷிர்க். இந்த ஷிர்க்கினால தான் கொலை, இந்த ஷிர்க்கினால் தான் விபச்சாரம், இந்த ஷிர்க்கினால் தான் மது, இந்த ஷிர்க்கினால் தான் லஞ்சம், இந்த ஷிர்க்கினால் தான் அத்தனை அநியாயங்களும் அக்கிரமங்களும். இந்த ஷிர்க்கல திரும்பவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி போனாங்க அத பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறார், குல் இன்னி நுஹீது அன் அஅபுதல் லதீன தத்உன மின் துனில்லாஹ் லம்மா ஜாஅனியல் பையனாத் வ உமிர்து அன் முஸ்லிம லிரப்பில் ஆலமீன். நபியே உங்களை பத்தி நீங்களும் சொல்லுங்க, நீங்க நபி என்பதனால உங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க செயல்பட முடியாது என்பதை தெளிவுபடுத்தி விடுங்கள். நபிக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், நபி யாருக்கு கட்டுப்படுவார்? நபி அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர் என்பதால் அவருக்கு நாம் கட்டுப்படுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை அவருடைய வழி இல்லாமல் செய்ய முடியாது. அதான் ரீசன். அல்லாஹ் இறங்கி வருவானா? வரமாட்டான். அல்லாஹ் மலக்குகள் இறக்குவானா? இறக்க மாட்டான். அல்லாஹ் மனிதர்களிலிருந்தே தூதரை எடுப்பான், தேர்ந்தெடுப்பான். அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். ஏன்? அவர்கள் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். அப்ப நபி சொல்லும் போது எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வைக்கல, எனக்கு இது ஒத்து வரலன்னு சொன்னா அவன் முனாஃபிக். அவன் யார்? முனாஃபிக், கார்ஜானி இஸ்லாம். புரிஞ்சா? நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்களை அவற்றை வணங்குவதற்கு நான் தடை செய்யப்பட்டுள்ளேன். என்னால வணங்க முடியாதப்பா, என்னால வணங்க முடியாது. ஏன்? லம்மா ஜாஅனியல் பையனாத்து மின் ரப்பி, என் இறைவனிடமிருந்து எனக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்திருக்கின்றன. நான் கிளியரா இருக்கிறேன், தெளிவா இருக்கிறேன். புரியுதா? அடுத்து வஉமிருது அன் உஸ்லிம லிரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுக்கு முழுமையாக என்னை கட்டுப்பட வைக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளேன். அங்க என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது قال له ربه اسلم قال اسلمت لله رب العالمين. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? வஉமிருது அன் உஸ்லிம லிரப்பில் ஆலமீன், வஉமிருது அன் உஸ்லிம லிரப்பில் ஆலமீன். அதே வார்த்தை. என்ன வார்த்தை? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதே வார்த்தை. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமான, இந்த தீனுடைய மிக அடிப்படையான அந்த சிஃபத், அந்த தன்மை, அந்த பணியிதழ், அந்த அடிபணிதல், அந்த சரண்டராகி விடுதல், அந்த கட்டுப்படுதல், இதனுடைய மொத்த தோற்றம் வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகளை கலப்பற்ற முறையிலே அல்லாஹ்விற்கு மட்டுமே ஒருவர் செய்ய வேண்டும். நான் வணங்கினால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன், அது மட்டுமல்ல என் முழு வாழ்க்கையும் அல்லாஹ்விற்கு தான், நான் செத்தால் அந்த சாவும் அல்லாஹ்விற்கு தான் என்று யார் முடிவு செய்கிறாரோ அவர்தான் முஸ்லீம், அவர்தான் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தவர். யார் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தவர்? யார் வணக்க வழிபாடுகளை கலப்பற்ற முறையிலே அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டும், வாழ்வையும் சாவையும்
அல்லாவிற்கே கலப்பற்றதாக ஆக்க வேண்டும். அப்ப இஸ்லாம் என்பது தக்பீர் கட்டி தொழுவதில் மட்டும் இல்லை, புரிஞ்சுக்கிறோமா? இஸ்லாம் என்பது வியாபாரத்தில் இருக்கிறது, இஸ்லாம் என்பது திருமணத்திலே இருக்கிறது, இஸ்லாம் என்பது ஹயாத் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் இருக்கிறது, மௌத்தில் கூட இஸ்லாம் இருக்கிறது. எப்படி? ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுறார், வறுமை ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், பல பிரச்சனைகள் ஒரு பக்கம், இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவர் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா? காஃபிர்கள் செய்து கொள்வார்களா இல்லையா, செய்வார்களா இல்லையா, முஸ்லீம் செய்வானா? அப்ப முஸ்லீமுடைய மௌத்திலும் இஸ்லாம் இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் அவனுடைய மரணம் அமையுமே தவிர, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக அவன் மரணத்தை தேடமாட்டான். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, துடி துடியா புழுவா துடித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ள மாட்டேன். மௌத்தின் நேரத்தில் கூட வழிகாட்டக்கூடிய கொள்கை. இன்றைக்கு என்ன சொல்றாங்க, கருணை கொலை செய்யலாம் என்று சட்டம் கொண்டு வரப்போகிறார்களாம். தீன் என்பது வணக்கு வழிபாடுகளை அல்லாஹுவிற்கு மட்டும் செய்வது, அல்லாஹுவை மட்டும் வணங்குவது, வாழ்க்கை மரணம் அனைத்தும் அல்லாஹுவிற்கு மட்டுமே சொந்தமானது என்று நம்பிக்கை கொள்வது. அல்லாஹு தஆலா இதை இரண்டு வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஒன்று சூரா அஸ்-ஸாரியாத் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூ, ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்கே தவிர வேறு ஒன்றுக்காக நான் படைக்கவில்லை. அப்ப வாழ்க்கையில ஒரு கட்டம் வருகிறது, அல்லாஹ்வுடைய இபாதத்தா அல்லது நஃப்ஸுடைய சுகமா, போட்டி, எதை தேர்ந்தெடுப்பது, இதான் மார்க்கமா உலகமா? தபூக் போர் இதற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நிறைந்த ஒரு பாடம், கடுமையான வெயில், பஞ்ச காலம், கடுமையான வெயில், பஞ்ச காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், போருக்கு புறப்படுங்கள். சரியா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதா அல்லது இந்த வெயிலிலே உடல் சுகத்தை பேணி மதினாவிலே தங்கிவிடுவதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போவதா போரிலே கொல்லப்படுவதா, அல்லது மதினாவுடைய பேரித்தம்பழங்களை அறுவடை செய்து வியாபாரம் செய்து லாபம் பார்ப்பதா? இபாதத் ஜிஹாத் என்ன? இபாதத். சலாத் தொழுகை என்ன? இபாதத். ஜகாத் என்ன? இபாதத். சதகா இபாதத். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிற அனைத்தும் அல்லாஹ்வுடைய இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இபாதத் எதுவெல்லாம் பாதையில் இருக்கிற ஒரு கற்களை ஒரு முற்களை எடுத்து தூக்கி எறிவது கூட இபாதத். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள். அப்ப இபாதத்தா துன்யாவா? முனாஃபிக்குகள் வந்து போலி காரணங்களை சொல்லிட்டு போனாங்க, அல்லாஹ் தெளிவா இறங்கிட்டான், யாரெல்லாம் உங்களிடத்தில் போரிலே கலந்து கொள்ளாமல் இருக்க அனுமதி கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் கவனமா கேட்டுக்குங்க, அஞ்சு வேளை கரெக்டா சொல்லுதாங்க, அதுவும் எங்க சொல்லுதாங்க? அல் மஸ்ஜித் நபவியில சொல்லுதாங்க, ஜகாத்தும் கரெக்டா கொடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல் முனாஃபிகீன திதர்க்கில் அஸ்வலி மினன் நார், குறிப்பா இந்த முனாஃபிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள். அஞ்சு வேளை தொழுதும் பிரயோஜனம் கிடையாது, ஜகாத்து கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது, ஷஹாதாவை ஆயிரம் தடவை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? போர் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது வேணா, கஷ்டமா இருக்கு, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, விட்டாச்சு, எங்க விட்டாச்சு, நரகத்தில் விட்டாச்சு. மூணு சஹாபாக்கள், கஃப், ஹிலால் இப்னு உமையா, இன்னொரு சஹாபி மாட்டிக்கிட்டாங்க. அதுலயும் இந்த ஹிலால் இப்னு உமையாங்கிற சஹாபி வாலிபர் அல்ல, புரிஞ்சுக்கங்க. அநேகமா ஒரு குறைஞ்சது 55 வயதை தாண்டி இருக்கிறார், அல்லது 60 வயசு தாண்டி வயோதிகத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் கூட அவரும் ஜிஹாதுக்கு புறப்பட வேண்டும் என்ற கட்டளை. காபிரது எல்லாம் என்னிடத்தில் ஸ்பீடா போற குதிரை இருக்கு, போய் சேர்ந்துடலாம் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஆசை வச்சு கடைசியில் தங்கி போயிடுறாரு. என்ன அனுச்சு இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் என்ன செஞ்சான்? எவ்வளவு பயங்கரமான கட்டளை, சஹாபாக்களால் தாங்க முடிச்சு. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மற்றவர்களை மாதிரி பொய்க்காரனை சொல்லி நான் தப்பிச்சுக்கலாம், நீங்க என்ன ஏத்துப்பீங்க, ஆனா அல்லாஹ் அரசிலிருந்து வசனத்தை இறக்கி என்ன கேவலம், நான் பொய் சொல்ல விரும்பல, நான் போரிலிருந்து தங்கியதற்கு எந்த காரணமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உண்மை சொல்லிட்ட, அல்லாஹ் உன் விஷயத்திலே தீர்ப்பளிக்கும் வரை நான் பேச மாட்டேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதா துன்யாவா? நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே சாதாரணமாகிட்டோம். எப்படி எல்லாமே பாம்பு சொன்னாலும் வீட்டில் தூங்குறது, பள்ளி வாசல்ல தூங்கு நடந்தாலும் வீட்டில் தூங்குறது, ஒரு வத்து நாலு வத்து காணா போனாலும் அதையும் கண்டுக்கிறது கிடையாது. ஹராம் ஹலால் எதையுமே நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு உதாரணம், கொஞ்சம் கஷ்டமான உதாரணம் தான், எறும்பாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி. எவ்வளவுதான் அச்சுறுத்தப்பட்டாலும், எவ்வளவுதான் பயமுறுத்தப்பட்டாலும், ஒன்னு கல்புல நடுக்கம் வர்ற மாதிரி காணும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம், அப்படியே அந்த 3, 4, 5, 6 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. முஃமின்கள் யார்? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பற்றி பேசப்பட்டால் வஜ்லத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்களிலே நடுக்கும் பயம் ஏற்படும். இன்னும் எந்த அளவுக்கு கட்டளை வந்துச்சு, படைமார்களுக்கு கட்டளை வந்துருச்சு, உங்களுடைய கணவரோட பேசாதீங்க. அப்ப காபிரது எல்லாம் கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ் சலா கூட சொல்லிடுறானா அல்லது பேச மட்டும் வேணாம் சொல்றானா? இதான் சஹாபாக்கள், இவங்கதான் சஹாபாக்கள். தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சிருச்சு, அடுத்து அல்லாஹ்வுடைய தண்டனை ஏத்துக்க தயார், அல்லாஹ்வுடைய தண்டனையை ஏத்துக்க தயார். கேக்குறாங்க, பேச வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப விட்டுமா விட தயார். இதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொறுத்துக்காக வேண்டி. இன்னைக்கு நம்மள யாராவது அப்படி இருக்காங்களா? மனைவி சினிமா பார்த்தாலும் சரி, நீ என் மனைவி தான், புர்கா போடாம போனாலும் நீயே மனைவி தான், தொழுகை இல்லாம இருந்தாலும் நீயே மனைவி தான், சித்தனா பிரசாது பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் நீயே மனைவி தான், என்னமோ உன்னை கட்டிக்கிட்ட நீ எனக்கு மனைவி. விருப்பு எங்கே, வெறுப்பு எங்கே அல்லாவிற்காக? அதே போல மனைவி கணவன் விஷயத்திலையும் சரி, சினிமாக்கு கூப்பிடறானு போயிடலாமா, ஹிஜாபு போடாம வர சொல்றானு போயிடலாமா? சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் தன் ஆசை அனைத்தையும் தன் விருப்பம் அனைத்தையும் தூக்கி தூர போட அடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப அழகான உதாரணங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில், நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இன்பத்திலையும். அதனாலதான் அல்லாஹ் அவர்களை நமக்கு உதாரணமாக ஆக்கினான், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நமக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் சொல்றான், லன் தனாலுல் பிர்ரு ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். மூமின்களே, நீங்கள் விரும்புவதை தர்மம் செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்காத வரைக்கும் நன்மையை அடைய முடியாது. இன்னைக்கு என்ன, 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் கொடுப்பாரு அதிகப்படியா. அதுக்கு மேல போன நான் மனைவிட்ட மசூரா செஞ்சுக்கிறேன். யார்கிட்ட மசூரா செஞ்சுக்கிறது? மனைவி இடத்துல கேட்டுக்கிறேன். கை வரமாட்டேங்குது தர்மத்தில். வறுமை வந்துருமோ பயம், எல்லாத்தையும் அல்லா 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 கொடுத்துட்டா அப்ப நமக்கு என்ன? அங்கதான் அபு தல்ஹாவை பார்க்கிறோம். அப்படியா ரசூலுல்லா? அல்ல அப்படி இறங்கியிருக்கிற அவசரம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான தோட்டம் பைருஹா தோட்டம். அதுலதான் அபு தல்ஹாவுடைய குடும்பம் வசிக்கிறாங்க. இந்த செய்தி இவர் இங்க சொல்றாரு, அங்கேயும் செய்தி பரவிடுது. எங்க எங்க மனைவிக்கு செய்தி போயிடுது. வர்றாங்க அபு தல்ஹா தோட்டத்துக்கு வெளியில் நிக்கிறாங்க, மனைவியை கூப்பிடுறாங்க. இன்றைய காலத்து மனைவிகள் அவர்கள் என்ன சொல்றாங்க? ரபிஹல் பைஉ யா அபா தல்ஹா பஹ் பஹ். அபு தல்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரோடு எப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்து வந்திருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷமான செய்தி, வெற்றி வெற்றி அப்படிங்கிறாங்க. ஐயா, இத்தனை பிள்ளைய பெற்று வச்சிருக்கிய, யார் யா வளர்க்கறது கேட்டாங்களா? எனக்கு என்ன, எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கிற, எனக்கு என்ன சொத்தை சேர்த்து வச்சிருக்கிற? சரி, அடுத்து என்ன நடக்குது? பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவ்வளவு அழகான தோட்டங்கள். சுப்ஹானல்லாஹ், அபு தல்ஹா சொல்றாரு, உள்ளார வரமாட்டேன். இருக்கு இனி இந்த தோட்டத்துக்குள்ளார உள்ளார வரமாட்டேன், எல்லாத்தையும் நீங்க அப்படியே வெளியே வந்துருக்கேன். இது வல்லவாங்க ஈமான், இது வல்லவா தீனை தேர்ந்தெடுத்ததற்கான அத்தாட்சிகள். உள்ளார அல்லாஹ்வுடைய பாதையில சதகா பண்ணிட்ட, இனி நான் அதுக்குள்ளார வரமாட்டேன், அதை அனுபவிக்க மாட்டேன், வெளியே வந்துருக்கேன்னு கூட்டு போயிட்டாரு. இந்த ஒரு தன்மையை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப வணக்க வழிபாடுகள் அதுபோன்று வாழ்க்கை அனைத்தும் அல்லாஹ்விற்கு. قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا اول المسلمين. அப்ப என்ன அர்த்தங்க? இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு செய்து வாழ்க்கையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கே களப்பற்ற முறையில் ஆக்கினால்தான் அவன் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகுவான். என இதை பங்கு வைக்க முடியாது. என் மனைவிக்கு கொஞ்சம், என் அம்மாவுக்கு கொஞ்சம், என் பிள்ளைக்கு கொஞ்சம், என் வியாபாரத்துக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் பங்கு வைக்க முடியாது. அல்லாஹ் பங்கு வைப்பதை விரும்பவில்லை. பங்கு வச்சு எனக்கு கொடுங்க, எனக்கு சுத்தமா கொடுத்துரு. அல்லாஹ் எதை விரும்புகிறார்? அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான், அந்த அனுமதிக்கப்பட்டது உனக்கு. ஆனா உன்னுடைய எண்ணம், உன்னுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக. இந்த தீனுடைய அடுத்த பகுதி, இதுவரைக்கும் ஒரு பகுதியை பார்த்தோம். இன்னொரு பகுதி என்ன? தாஅத்துல்லாஹ் ஜல்ல வஅல வ தாஅத்து ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு பணிந்தோம், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்படிவோம், அடுத்த ரசூலுக்கும் கீழ்படிவோம். இபாதத்தில் ரசூலை கூட்டாக்க மாட்டோம், இபாதத்தில் ரசூலை கூட்டாக்க முடியாது. ஆனால் எதிலே அல்லாஹ் கூட்டாக்க சொல்லி இருக்கிறானோ அதிலே அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டாக்கி ஆக வேண்டும். வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு. எத்தனை 100 வசனங்கள்! யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவானோ, இதாத்தில பிரிக்க முடியாது. இதாத்துல அல்லாஹ் சொன்னா நான் பிரியாரிட்டி கொடுப்பேன், ரசூல்லா சொன்னா அடுத்து பார்ப்பேன். முடியாது, பிரிக்க முடியாது. வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு. அல்லாஹ் தஆலா இதை நமக்கு பல இடங்களிலே தெளிவுபடுத்தி விட்டான். இதான் தீனா துன்யாவா? துன்யா என்றால் எது? நீங்க நினைச்சுக்காதீங்க துன்யானா பெரிய மாட மாளிகை காரு பங்களா காசு பணம். இது மட்டுமல்ல துன்யா. துன்யாவுடைய டெபினேஷனை புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற வைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் துன்யா. புரியுதா? அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் மீறும்படி தூண்டுகிற, அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிற அனைத்தும் துன்யா. மனைவி தடையாக இருந்தா மனைவி துன்யா, கணவன் தடையாக இருந்தா கணவன் துன்யா, பிள்ளைகள் தடையாக இருந்தா பிள்ளைகள் துன்யா, பெற்றோர்கள் தடையாக இருந்தால் பெற்றோர்கள் துன்யா, வியாபாரம் தடையாக இருந்தால் வியாபாரம் துன்யா, பொருளாதாரம் தடையாக இருந்தால் பொருளாதாரம் துன்யா, உன்னுடைய நஃப்சு தடையாக இருந்தால் உன்னுடைய நஃப்சு துன்யா. புரிஞ்சா? எது அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் செயல்படுத்துவதற்கு தூண்டுகிறதோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தூண்டுகிறதோ, அது ஆகிரத், அது தீன். அது என்ன? மனைவி தூண்டினால் மனைவி ஆகிரத்துக்குரியவன், பொருளாதாரம் தூண்டினால் பொருளாதாரம் ஆகிரத், பெற்றோர் தூண்டினால் பெற்றோர் ஆகிரத், பிள்ளைகள் தூண்டினால் பெற்றோர் ஆகிரத். இதான் உள்ள டெஃபினேஷன். அல்லாஹ் சொல்கிறான், انما كان قول المؤمنين اذا دعوا الى الله ورسوله ليحكم بينهم ان يقولوا سمعنا واطعنا واولئك هم المفلحون ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقيه فاولئك هم الفائزون. سوره النور 51-52 வசனம், 24வது அத்தியாயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் போய் தனிமையில உட்கார்ந்து படிங்க. நம்முடைய வாழ்க்கை இதில் சொல்லப்பட்டபடி இருக்கிறதா? நான் மூமின் என்று என்னை இத்தனை காலம் நம்பி இருந்தேனே, நம்பி இருக்கிறேனே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்ன இலக்கணத்திற்கு ஏற்ப என் ஈமான் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களின் வார்த்தையெல்லாம், நம்பிக்கை கொண்டவர்களின் பேச்செல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் அழைக்கப்படும் போது, அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அவர்கள் சொல்வது என்ன? கேட்டோம், கட்டுப்பட்டோம், கேட்டோம், கட்டுப்பட்டோம். அபூபக்கரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அபூபக்கரே, நான் புறப்பட வேண்டும் என்று கட்டளை வந்து விட்டது. யா ரசூலுல்லாஹ், நானுமா? ஆமாம், நீயும். அப்படியா? உங்கள் மனைவி என் மகள் ஆயிஷா என்ன ஆவாள், என் மகள் அஸ்மா என்ன ஆவாள், என் மகன் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்ன ஆவார்கள், என் வயது முதிர்ந்த கண் தெரியாத தந்தை அபு குஹாஃபா என்ன ஆவார்? அதற்குத்தானே அவர் சித்தீக் என்று பெயர் வைக்கப்பட்டார். சரி, அப்படி விட்டுட்டு வந்துட்டார், விட்டு விட்டு வந்தார்கள். என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு விட்டு விட்டு வந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா செத்து விட்டார்களா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா செத்து விட்டார்களா? அபு குஹாஃபா வயதான தந்தை செத்து விட்டாரா? அபூபக்கருடைய பிள்ளைகள் செத்து விட்டார்களா? இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் புரிய வேண்டும். நம்முடைய மனம் என்ன சொல்கிறது, நம்முடைய நப்சு என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளை தீன் என்று வரும்போது, உதாரணத்திற்கு கடையிலே வியாபாரம் நடக்கிறது, பள்ளியிலே அதான் சொல்கிறார்கள், பள்ளிக்கு செல்ல வேண்டும். நம்மில் பலருடைய நப்சு என்ன சொல்கிறது? தொழுகை அப்புறம் தொழுதுக்கலாம், இப்ப விட்டுட்டு போனா இந்த வியாபாரம் போயிடுமே, இந்த கிராக்கு போயிடுவாங்களே, இந்த வியாபாரம் கிடைக்காது, இந்த லாபம் போயிடுமே, சீசன் டைம் சம்பாதிச்சுக்கலாம். தொழுகை எப்போதும் தொழுகிறது தானே, வாழ்க்கையில தொழுதுக்கலாம். இவங்க தான் துன்யாவை தேர்ந்தெடுத்தவர்கள். அல்லாஹ் எனக்கு இந்த ரிஸ்க்கை எப்போதும் கொடுப்பான், இந்த ரிஸ்க் எனக்கு முடிவு செய்யப்பட்டது. நான் பள்ளிக்காக தொழுகைக்காக கடையை சாத்துவதால் என் ரிஸ்கிலே குறைவு வராது, என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று நம்பக்கூடியவன் யார்? முஸ்லிம் என்று நம்பக்கூடியவன் யார்? தீனை தேர்ந்தெடுத்தவன். இல்ல, கடையை விட்டுட்டு போனா வியாபாரம் போயிடுமே, கிராக்கு அடுத்த கடைக்கு போயிடுவாங்களே என்று நம்பியவன் முஸ்லிம் அல்ல.
சரி, அபூபக்கர் நம்பினார்களே, ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், எந்த சேஃப்டியும் இல்லாம இருக்காங்களே, ஏன் அபூபக்கருடைய குடும்பம் மட்டும்தானாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகளார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சா, இனி சேஃப்டி அவன் பார்த்துப்பான், இனி செக்யூரிட்டி அவன் பார்த்துப்பான், ஹயாத் மௌத் அவன் கையில இருக்கு, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அபூ சலமா போனாரா இல்லையா, அபூ சலமா போனாரா இல்லையா, அபூ சலமாவும் உம்மு சலமாவும் வெளியே வர்றாங்க பிள்ளையோட, யோ நீ வேணா போய் எங்கேயாவது சாவுயா, எங்க மகளை ஏயா கூட்டிட்டு போற அப்படின்னு உம்மு சலமாவ அவர்களுடைய பெற்றோர்கள் பிடிச்சு இழுத்துக்கிறாங்க. எங்க மகனோட அவனுடைய மனைவியை நீங்க அனுப்பவில்லை என்றால் எங்க மகனுக்கு பிறந்த பிள்ளையை நாங்கள் எப்படி உங்களுடைய பெண்ணிடத்தில் நாங்கள் கொடுப்போம். அபு சலமாவுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைய புடுங்கிக்கிறாங்க, மனைவியும் போச்சு பிள்ளையும் போச்சு, இப்ப நான் எப்படி ஹிஜ்ரத் செய்யறது, அபு சலமா தங்கினாரா மதீனால, தங்கினாரா, தங்கினாரா இல்லை, சரி போயிட்டாங்க, என்ன ஆனிச்சு, அல்லாஹ் கைவிட்டுட்டானா, இதே உம்மு சலமாவும் சலமாவும் மதீனா வந்து சேர்ந்தாங்களா இல்லையா, அல்லாஹ் சோதிப்பான் பிறகு வெற்றியை கொடுப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம், நீ என்ன சோதிக்காத எனக்கு வெற்றியை கொடுத்து, எப்படி என்ன டெஸ்ட் பண்ணாத, நான் கம்ப்ளீட், நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், நம்ம மனசுல எப்படி நான் கரெக்டா இருக்கிறேன், என்ன எதுக்கு சோதிக்கணும், அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து ரூம் அலிஃப் லாம் மீம் ஹஸிப அன்னாஸ் அன் யுத்ரகூ அன் யகூலூ ஆமன்னா 30வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், எப்ப நீங்க மூமின்கள் என்று சொன்னால் உங்களை சோதிக்காமல் நாங்கள் விட்டு விடுவோம் என்று நம்பி இருக்கிறீர்களா, நினைச்சுக்கிட்டீங்களா. அபூபக்கர் போனாங்க, அடுத்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் மதீனா போய் சேர்ந்தார்களா இல்லையா, அடுத்து இன்னும் கொஞ்சம் மேல போய் பாருங்க, தியாகத்தின் தந்தை யார், இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொன்னா கொண்டு போய் விடப்பா, மனைவியை கொண்டு போய் விட்டுருங்க, பிள்ளைய கொண்டு போய் விட்டுருங்க, அல்லாஹ் என்னடா ஒரு பாலைவனத்துல காட்டுல மிருகங்கள் நடமாடக்கூடிய ஒரு இடத்துல தண்ணி இல்ல, உணவு இல்ல, விவசாயம் இல்ல, கேட்டாங்களா, கேட்டாங்களா, தெரியும், சொல்பவன் யார், அல்லாஹ் பாதுகாப்பவன், அல்லாஹ் காரணங்கள் இருக்கும் போது பாதுகாப்பவன், காரணங்கள் இருக்கும் போது உணவளிப்பவன், காரணங்கள் இருக்கும் போது வாழ்வை தருபவன், காரணங்கள் இல்லை என்றாலும் வாழ்வை கொடுக்க சக்தி பெற்றவன், ரப்பு மேல உள்ள ஈமான். இப்ப இவர் என்னோட வர்றாரு, இவரு என்னோட வர்றாரு, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வாங்க பாய் நான் உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறேன், இவர் கேட்கலாம், உமர் ஷெரீப் என்ன கூட்டிட்டு போறீங்களே, பாக்கெட்ல காசு இருக்கான்னு சொல்லிட்டு, இவர் கேட்கலாம், கூட்டிட்டு போறது சாதாரண மனிதன், கூட்டிட்டு போறீங்களே பாக்கெட்ல காசு இருக்கான்னு கேட்கலாம், அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறார், உன் பிள்ளையை உன் மனைவியை மக்காவில விட்டு விட்டு வா, பாலைவனத்தில் விட்டு விட்டு வா, யாரெல்லாம் எப்படி சாப்பாடு கிடைக்கும், கேட்கலாமா, கேட்டா கலீலாக ஆயிருக்க முடியுமா, முடியாது, பாதுகாத்தானா இல்லையா, பாதுகாத்தானா இல்லையா, இஸ்மாயிலை அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா, ரட்சித்தானா இல்லையா, ஹாஜரை அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்களே எல்லாம் சொல்லிட்டானா, முடிஞ்சு போச்சு தீனா, முடிஞ்சு போச்சு, அடுத்த மனைவி புள்ள பாதுகாப்பவன் அல்ல, யார் பாதுகாப்பது, நான் செத்து போயிட்டா என்ன செய்யறது, சாவு இருக்கா இல்லையா, என் மனைவிக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்கறது, நீ செத்து போயிட்டா யாரு கொடுத்தா, ஓ மனைவி அவருடைய தாயின் வயிற்றிலே கற்பத்தில் இருந்தபோது சாப்பாடு கொடுத்தது யாரு, அப்ப சாப்பாடு கொடுத்தது அல்ல, இப்ப சாப்பாடு கொடுக்கறது நீயா, அல்ல டிரான்ஸ்பர் பண்ணானா, இப்ப நீ உன் மனைவிக்கு பொறுப்பாளி, நீ உன் மனைவிக்கு ரப்பா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, ஆட்சி அதிகாரம் வாழ்வு சாவு யார் கையில இருக்கிறது, அல்லாஹ்வின் கையில இருக்கிறது, நாம் பார்க்கிறோமா இல்லையா, எத்தனையோ பேர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறாங்க, அவர் மூத்தா போறாரா இல்லையா, அவர் மூத்தா போன உடனே எல்லாரும் செத்து போயிட்டாங்களா, இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இத்தாஅத், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய தன்மை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறேன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள்,
யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்களோ, அல்லாஹுவை பயந்து கொள்வார்களோ, அல்லாஹுவை அஞ்சு கொள்வார்களோ, அல்லாஹ்வை பயப்படுறது தக்வா. அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகிக் கொள்வது கண்ணுக்கு தெரியுது. இந்த காலத்துல வட்டி வாங்காம சம்பாதிக்க முடியுமா? இந்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு ஒன்னு ரெண்டு பொய் சொல்லாம பிசினஸ் பண்ண முடியுமா? இந்த காலத்திலாம் துலுகிக்கு கடையை சாத்தி வியாபாரம் பார்த்துட முடியுமா? இந்த காலத்திலாம் கரெக்டா ஜகாத்தை அளந்து கொடுத்துட முடியுமா? அப்ப நீ போ, அல்லாஹ்வுக்கு உன் தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளை இதை பாதுகாப்பதுதான் எனக்கு முக்கியம். லாபம் குறையுதா, நஷ்டம் குறையுதா? கோழி சாப்பிடறதுக்கு பதிலாக பருப்பு சாப்பிட்டு போறோம், சோறு சாப்பிடறதுக்கு பதிலாக ரொட்டி சாப்பிட்டு போறோம், அதுவும் முடியல, பழைய கஞ்சியை குடிச்சிட்டு போயிடுறோம். இங்கதான் நாம் நிற்கிறோம். நமக்கு என்ன வாழ்க்கையினுடைய வசதி வேணும், பின்னாடி பார்க்க இருக்கிறோம். லைஃப்ல எப்படியோ செட்டில் ஆகணும், எப்படியோ ஒரு வீடு கட்டணும், எப்படியோ தனக்குன்னு ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எப்படியோ என் பிள்ளைய நான் இன்ஜினியர் ஆகணும், அவனுக்கு ஒரு சொத்தை எழுதி வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு மொத்தமா கடைசியில பார்த்துப்போம். 55 வயசு ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு சில பேரை பார்த்திருக்கிறீங்கல்ல, எல்லாத்தையும் ஹராம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு கடைசியில ஹஜ்ஜுக்கு போயிட்டா எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் நினைக்கிறான். நிச்சயமா ஹஜ்ஜு எல்லா பாவங்களையும் மன்னிக்கும், தகர்க்கும். ஆனால் எது, அந்த பாவத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும். எந்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே விரோதம் செய்து அல்லாஹ்விடத்திலே போர் புரிந்து செய்தீர்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதையா ஹஜ் நியாயப்படுத்தும்? இங்கேதான் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய சோதனை. மார்க்கமா உலகமா, அல்லாஹ்வுடைய கட்டளையா துன்யாவா? ஹலால் உண்மை சொல்லிதான் வியாபாரம் செய்வேன், தொழுகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கித்தான் வியாபாரம் செய்வேன், அதான் பீ கவரா இருக்குது. பரவாயில்ல, எனக்கு என்ன பீ கவர், எனக்கு என்ன பங்களா கட்டணும் ஆசையா, நான் என்ன பெரிய சொகுசு கார் வாங்கணும் எனக்கு ஆசையா? எனக்கு ஆசை நான் தொழுகணும், அல்லாஹ்க்கு முன்னாடி சுஜூது பண்ணணும், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும். நான் எங்க பில்டிங் கட்ட ஆசைப்படணும், நான் எங்க பில்டிங் கட்ட ஆசைப்படுறேன். ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன சொல்லணும், எனக்கு ஜன்னத்தில் பிரதோசில பில்டிங் தேவைப்பா. சேலத்தில் பெரிய ஸ்ட்ரீட் என்ன முக்கியமான ஸ்ட்ரீட், என்ன ஸ்ட்ரீட், பஜார் ஸ்ட்ரீட். பஜார் ஸ்ட்ரீட்ல எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் கடை பங்களா தேவையில்லை. எனக்கு எங்க தேவை, எந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட். வல மௌதிஉ சௌத்தின் வல மௌதிஉ கதமின் ஃபில் ஜன்னத்தி கைரு மின துன்யா வமா அலைஹா. இதே வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம். சஹி புகாரியுடைய அறிவிப்பு, சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இந்த துன்யா, துன்யாவில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. அப்படின்னா என்னங்க, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியாவில் உள்ள எல்லா தங்கத்தையும், எல்லா வைரத்தையும், எல்லா மாணிக்கத்தையும், எல்லா வைடூரியத்தையும், எல்லா கோமேதகத்தையும், எல்லா பவளத்தையும், எல்லா முத்தையும், எல்லாத்தையும் கொண்டு வந்து குமிச்சாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கு சமமாகாது. அங்க நான் இடம் வாங்கணுங்க, யாராவது உங்கள்கிட்ட என்னப்பா இப்படி தொழுக தொழுகன்னு கடையை சாத்திட்டு போயிடறேன்னு சொன்னா, கடையை விட்டு போயிருன்னு சொன்னா, நான் ஜன்னத்தில் சிறுதோசில இடம் வாங்க போறேன்னு சொல்லுங்க. எங்க இடம் வாங்க போறேன், நான் அல்லாஹ்வை பார்க்க போறேன். எங்க யார பார்க்க போறேன், பள்ளிக்கு யார பார்க்க வர்றோம், யாரிடத்துல பேச வருகிறோம், அல்லாஹ்விடத்துல பேச வருகிறோம். எது சிறந்தது, கடையிலிருந்து வியாபாரம் பார்க்கறது சிறந்ததா, அல்லாஹ்க்கு முன்னாடி வந்து அல்லாஹ் இடத்துல பேசுறது சிறந்ததா? இதுதான் தீனா துன்யாவா, தீனா துன்யாவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹுத் போர்ல பயங்கரமான ஒரு பிரச்சனையாகி விடுகிறது, தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. சொன்னாங்க, இந்த நேரத்தில் யார் எதிரிகளை தாக்கி போர் புரிந்து மரணிக்கிறாரோ அவர் எங்கே இருப்பார், சொர்க்கத்தில் இருப்பார். இப்பதான் ஒரு சஹாபி ஒரு 3 பேரிச்சம்பழம் கையில இருக்குது, சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிடற, வேலை செஞ்சா பசிக்குமா இல்லையா, வேலை செஞ்சா பசிக்குமா இல்லையா, போர் செஞ்சா சாதாரண வேலையா போருங்கிறது, ஒரு மூணு பேரிச்சம்பழத்தை சாப்பிடலான்னு கையில் எடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னது காதுல கேட்டுச்சு. என்ன சொன்னீங்க? இந்த போரில் இந்த நேரத்தில் கொல்லப்பட்டால் சொர்க்கமா? மூணு பேரிச்சம்பழம் வச்சிருந்தா தூக்கி எறிஞ்சாரு. உள்ளார போனாரு. கடைசியில் கொல்லப்படுற வரைக்கும் அவர் முதுகை திருப்பவில்லை. தீனா துன்யா இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கட்டளை என்பது அப்பப்ப என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, தொழுக நேரமா தொழுகி அல்லாஹ்வுடைய கட்டளை, ஹஜ் நேரமா ஹஜ் அல்லாஹ்வுடைய கட்டளை, ஜகாத்துடைய நேரமா ஜகாத் அல்லாஹ்வுடைய கட்டளை, பெற்றோர்களை பேண வேண்டிய நேரமா பெற்றோர்களை பேணுவது அல்லாஹ்வுடைய கட்டளை. நேரம் தான், டைமிங். தொழுக நேரம் இப்ப நீ அத்தா அம்மான் பார்க்க முடியாது, தொழுக நேரம் இனி அடுத்த வேலையை பார்க்க முடியாது, முதல்ல தொழுக. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யார் ரசூலல்லாஹ், ஈமான் இஸ்லாம் அமல்களிலே எது சிறந்தது? ஒரு சமயம் சொல்றாங்க ஜிஹாது, ஒரு சமயம் சொல்றாங்க தொழுகிறது, ஒரு சமயம் சொல்றாங்க பெற்றோரை பேணுவதும் சொல்லி, ஒரு சமயம் சொல்றாங்க தர்மம் செய்யறது. இது எதை வச்சு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நேரம் கேட்டு வந்தவர் அந்த கேட்ட நேரம். அப்ப ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னை எப்படி முன்னோக்குகிறது என்பதை அறிந்து அந்த கட்டளையை நிறைவேற்றுவது. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ, அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ, ஹராமான விஷயங்களை விட்டு விலகி கொண்டார்களோ, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதே போல இதாத்துடைய வசனம் நிறைய இருக்கு குர்ஆன்ல, ஒன்னு ரெண்டு வசனம் இல்ல. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே தங்க வைப்பான், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதுவல்லவா மகத்தான வெற்றி. அடுத்து இந்த தீனுடைய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம், இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு இன்ஜின் மாதிரி. எப்படி ரயில் பெட்டிகளுக்கு இன்ஜின் இருக்கா இல்லையா, அதான் இழுத்து சொல்லும். ஒவ்வொரு வாகனத்துக்கு ஒரு இன்ஜின் இருக்கா இல்லையா, மொத்த தீனுடைய இன்ஜின் இது. அது என்ன? அல்லாஹுவை நேசித்தல், ரசூலை நேசித்தல். நீ எதுக்கு போய் சொல்லுகிற? எனக்கு அல்லாஹ்வை பிடிக்கும், அல்லாஹ் மேல மொஹப்பத். எதுக்கு ஒரு முஸ்லீம் ஷஹீதாகிறார்? அல்லாஹ் மேல உள்ள மொஹப்பத். எதுக்கு ஒரு முஸ்லீம் ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறார்? எதுக்கு? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் மேல உள்ள மொஹப்பத்துக்காக. நம்ம ரத்த தானம் செய்வோம், எதுக்கு அல்ல, கவர்னர் அவார்டு வாங்குறதுக்காக கிடையாது, போட்டு எழுதி ஒட்டிக்கிறதுக்காக கிடையாது, பத்திரிகையில பிரசுரிக்கிறதுக்காக கிடையாது, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன். எதுக்கு அல்லாஹ்வை நீ நேசிக்கிறேன் என்று சொன்னால் எதற்கு இந்த விளம்பரங்கள் தேவை கிடையாது? அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களுக்கு விளம்பரம் தேவையா, போஸ்டர் தேவையா? ஒரு முஸ்லீம் எதை செய்தாலும் சரி அல்லாஹ் மேலுள்ள நேசத்தால் செய்வான். எனக்கு அல்லாஹ் தெரியும், நீ ஏசுனா என்ன, பேசுனா என்ன, திட்டுனா என்ன, வந்தா என்ன, என்ன விட்டா என்ன, என்னிடம் என்ன அணைச்சா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை. எனக்கு அல்லாஹ், அல்லாஹ்வுக்காண்டி உனக்கு கொடுத்த போயிட்டே இருக்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு அடிப்படையாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுடைய முஹப்பத், தீனுடைய முஹப்பத், கம்ப்ளீட் லவ், முழுமையான அன்பு, முழுமையான நேசம். இத மீறி நீங்க யாரையாவது நேசிச்சீங்க, எதையாவது நேசிச்சீங்க, நீங்க ஆயிரம் வழிபாடுகள் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும் சரி, அல்லது எப்படியெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைத்தாலும் சரி, அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான் நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நேசிக்காதவரை, அவனுடைய ரசூலை முழுமையாக நேசிக்காதவரை, அவனுடைய தீனை முழுமையாக நேசிக்காதவரை. சூரத்து தௌபாவுடைய 24வது வசனம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் செல்வங்கள், நீங்கள் நஷ்டம் அடைந்துவிடும் என்று பயப்படுகிற வியாபாரங்கள், நீங்கள் விருப்பமாக தங்கியிருக்கிற உங்களுடைய வீடுகள், உங்களுக்கு அல்லாஹ்வை விட, அவனுடைய தூதரை விட, அவனுடைய பாதையிலே போர் செய்வதை விட விருப்பமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை வேதனை வருவதை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். இது யாரை பார்த்து இறக்கப்பட்டது? குப்புசாமி முனுசாமியை பார்த்து இறக்கப்படவில்லை. யாரை பார்த்து? பள்ளியிலே தொழுகிற அப்துல்லாஹுவை பார்த்து இறக்கப்பட்ட வசனம், நீ யாரை இப்போது தேர்ந்தெடுக்க போகிறாய், யாரை இப்போது நேசிக்க போகிறாய், உன்னுடைய தொழுகை உண்மையா இல்லையா, நம்முடைய அத்தனை வணக்க வழிபாடுகளிலும் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதற்குண்டான உரைகளாக அல்லாஹ் கொடுத்தான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், சூரத்துல் பக்கராவுடைய 165வது வசனம். மூமின்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள், அந்த நேசத்தில் யாரையுமே கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹுவை நம்பியவர்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள். நபியை எப்படி நேசிப்பார்கள்? சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தின் 6வது வசனம், அன்நபியு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி மூமின்களுக்கு மூமின்களுடைய உயிரை விட நெருக்கமானவர். நபியை குறை சொல்வதை நம்மால் சகிக்க முடியாது, நபியை ஏசுவதை நம்மால் சகிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே சஹாபாக்களுடைய ஒழுக்கங்களை பார்க்கிறோம். என்றால் நபிக்கு அந்த தரம் அந்த தகுதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களை ஏசியவன் காஃபிராகி விடுவான், அவர்களை குறை பேசியவன் காஃபிராகி விடுவான், முர்த்ததாகி விடுவான். இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவன் கழுத்து வெட்டப்படும். நபியை குறைவாக மதிப்பதோ, அசிங்கமாக பேசுவதோ, நபியை கேலி செய்வதோ, நபியை பரிகாசம் செய்வதோ, அல்லது நபியினுடைய கட்டளையிலே மனசஞ்சலத்தை வைப்பதோ ஈமானை விட்டு ஒருவனை வெளியேற்றி விடும். 4வது அத்தியாயத்தின் 65வது வசனம், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபி எந்தளவு நேசிக்கணும், அதற்கு பிறகுதான் தாய் தந்தை பிள்ளைகள். கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருந்துச்சு, நபி சொன்னது நமக்கு அவ்வளவு விருப்பமா இல்லையே, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சொன்னான், சத்தியமா நீ மூமின் கிடையாது, நீ லாயிலாக இல்லல்லா என்று சொல்கிறாய், அல்லாஹ் சொல்கிறான் நீ லாயிலாக இல்லல்லா என்று சொன்னதை நான் ஏற்கவில்லை, நீ மூமின் கிடையாது. எதனாலங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலே மன நெருடல் உனக்கு இருந்ததால் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லல, நான் உங்களை மறுக்கிறேன்னு சொல்லல, நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொல்லல. கட்டளை வந்தது, கட்டளையை ஏற்றுக்கொண்டார், ஆனால் மனசஞ்சலத்தோடு, மனதில வெறுப்போடு. அல்லாஹ் சொல்கிறான், இவன் மூமின் அல்ல, இவன் மூமின் அல்ல. அப்படி என்றால் எத்தனை பேர் இன்று நம்மிலே செய்யாமலே அதை வெறுக்கிறார்களே, இவர்கள் யார்? புரிஞ்சுச்சா இல்லையா வசனம்? செய்கிறார்கள் வெறுப்போடு. அவர்களே அல்லாஹ் என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? மூமின்கள் இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம், செய்யவும் மாட்டோம் என்று கூறி அதை வெறுக்கவும் செய்கிறார்கள் என்றால், உள்ளத்தில் உள்ள வெறுப்பு மட்டுமல்ல, வெளிப்படையாகவும் அதை நிராகரிக்கிறார்கள். நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். இவர்களுடைய நிலை என்னவென்று அவர்கள் தங்களை தாங்களே சிந்தித்துக் கொள்ளட்டும். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தீனா துன்யாவா, தீனா துன்யாவா, தீன் என்றால் அல்லாஹுவா ரசூலா, தீன் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை பாதுகாக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், இதற்காக நான் என்ன செய்வது? இதன் சபஹியா, மார்க்கமா உலகமா? மார்க்கம், மார்க்கம் என்றால் இந்த மார்க்கத்திற்காக உன்னை அர்ப்பணித்துக் கொள். நீ உன்னை அர்ப்பணம் செய்யாமல் உன்னை மார்க்கவாதி என்று சொன்னால் இங்கே அங்கீகாரம் இல்லை, இங்கே வெற்றி கிடையாது. உன்னால் எது முடியுமோ, உன்னால் எது முடியுமோ, உஸ்மானை போன்று நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்க முடியுமா? அப்துல் ரஹ்மானை போன்று உன்னால் ஆயிரக்கணக்கான தீனார்களை கொடுக்க முடியுமா? அபூபக்கரை போன்று உன்னால் லட்சக்கணக்கான திருகங்களை கொடுக்க முடியுமா? கொடு. முடியவில்லையா? ஒரு பேரி தமிழன் தான் இருக்கிறதா? பாதியை நீ வைத்துக்கொள், பாதியை அல்லாஹ் இருந்து கொடுத்து விடு. எது உன்னால் முடிகிறதோ அதிலே நீ கருமித்தனம் காட்டாதே. கருமித்தனம் காட்டினால் மார்க்கத்திற்காக வேண்டி உள்ள அர்ப்பணிப்பிலே நீ துன்யாவை தேர்ந்தெடுத்தவனாக ஆகிவிடுவாய். துன்யாவை தேர்ந்தெடுத்தவனாக ஆகிவிடுவாய், மார்க்கத்தை நிராகரித்தவனாக ஆகிவிடுவாய். அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரத்து ஸஃப் 61வது அத்தியாயத்தின் 12வது வசனம், நம்பிக்கையாளர்களே, கடுமையான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு வியாபாரத்தை நான் சொல்லித்தரட்டுமா? அல்லாவை நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உயிராலும் நீங்கள் போர் புரியுங்கள், அர்ப்பணிப்புகளை செய்யுங்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் அறிந்து கொண்டால் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், உங்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். அதிலே என்றென்றும் நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நல்ல அழகிய இல்லறங்களிலே அல்லாஹ் உங்களை தங்க வைப்பான். அந்த இல்லறங்கள் அதும் சொர்க்கத்திலே இருக்கின்றன. இதுதான் மகத்தான வெற்றி. அர்ப்பணிப்புக்கு தயாராக இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க சும்மா சும்மா கேட்டு கேட்டு வரீங்களே பள்ளிவாச பள்ளிவாசன்னு சொல்லிட்டு, என்ன தவிர வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அல்லாஹ் கை கழுவிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் அப்படி சொல்லாதீர்கள். 1000 ரூபாய் கொடுத்தீங்க முன்னாடி, இப்ப ஒரு 50 ரூபாயாவது கொடுங்க. கஷ்டமா இருக்கு, எனக்கு அல்லாஹ் வசதி கொடுத்துட்டா இன்னும் அதிகமா கொடுக்கறேன். ஒரு 50 கொடுத்து அனுப்புங்க, ஒரு 100 கொடுத்து அனுப்புங்க. புறக்கணிக்காதீர்கள். அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்ய அழைக்கப்படும் போது கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். ஹா அன்தும் துதுஊன லிதுன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே உங்களை செலவழிக்க அழைக்கப்படும் போது நீங்கள் கஞ்சத்தனம் காட்டுகிறீர்களா? கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சரி, அடுத்து சகோதரர்களே, ஒரு பெரிய ஒரு போராட்டம், இதை பத்தி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஏறக்குறைய 100 வசனங்களுக்கு மேல் சொல்கிறார். அதிலிருந்து ஒரு 30-40 வசனங்களை மட்டும் நம்ம எடுத்தோம். முக்கியமான அதிலிருந்து சில இன்னும் சில வசனங்களை எடுப்போம். நம்ம இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக் கொண்டு வந்தோம். தீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வை வணங்குறது, வாழ்க்கை மௌத் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்று உறுதி கொள்வது, தீன் அல்லாஹ்விற்கு கீழ்படிவது, ரசூலுக்கு கீழ்படிவது, தீன் அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்வது, அடுத்து தீன். இது எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுடைய குறிக்கோள் ஆகிரத். என்ன ஆகிரத்? மறுமை. தீன் துன்யா, ஆகிரத் துன்யா. எதை நாம் தேர்ந்தெடுப்பது? யார் தீனை தேர்ந்தெடுத்தாரோ அவர் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார். எவர் தீனை விட்டாரோ அவர் துன்யாவிலே நஷ்டவாளியாக ஆகிவிட்டார். அவர் நினைத்துக் கொண்டார் நம்ம சக்சஸ் ஆகிட்டோம் சொல்லிட்டு, ஆனால் அவரை தோல்வியாளி நஷ்டம் அடைந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே மூழ்கியவர்களை 2 பிரிவினராக அல்லாஹ் பிரிக்கிறார். ஒரு கூட்டம் மொத்தமா ஆகிரத் என்றாலே என்னவென்று தெரியாத கூட்டம். இவர்கள் யார்? காஃபிர்கள், முஷ்ரிக்கள், ரொம்ப பரிதாபத்திற்கு ஆளானவர்கள். அவங்க இன்னைக்கு நினைச்சுக்கலாம் கார்ல பங்களால பிளைட்ல சொகுசு மாளிகைகள்ல சுத்துறோம் என்பதாக. அல்லாஹ் சொன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரியவன் இவனு நிலைமை, ரொம்ப பரிதாபமான நிலைமை. நபியே இவங்களை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க, நபியே இவர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். நபியே, ஆடம்பரமாக நகரங்களிலே சுற்றி வரும் இந்த காபிர்கள், இவர்களுடைய இந்த பயணம், இவர்களுடைய இந்த வியாபாரம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். நீங்க தச்ச சட்டை போடுறீங்க, தச்ச சட்டை அதாவது ஒட்டு போட்ட சட்டை போடுறீங்க, கிழிஞ்சு சட்டை வாங்க முடியல, காலில் போடுறதுக்கு செருப்பு கூட இல்லை, அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்க. பக்கத்தில் ஒரு காசில் பாக்குறீங்க, மெர்சிடிஸ் பென்ஸ்ல போலாம், நம்ம பார்க்கலாமா ஏங்கலாமா? எங்க கூடாது, ஏங்கனா முஸ்லீம் இல்லை. ஒரு முஸ்லீமுடைய நோக்கம் ஆகிரத்தாக இருக்கும். தூர பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, என்னங்க இவர் ரொம்ப தூர பார்வை உள்ளவருங்க. வாலிப காலத்திலேயே நல்ல பிளானிங் பண்ணி சம்பாரிச்சு செட்டில் ஆகிட்டாருங்க. முட்டாள். எது தூர பார்வை? ஆகிரத்தை பார்த்தவன் தூர பார்வை உடையவன், துன்யாவை பார்த்தவன் குருடன். ஏன்? அவன் ஆகிரத்தை இழந்து விட்டான். அல்லாஹ் சொன்னான், இந்த காஃபிர்களுக்கு மறுமையை பற்றி அறிந்திருக்கார், துன்யாவை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்ப யார் துன்யாவை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறானோ, மறுமையை தெரிந்து வைத்திருக்கவில்லையோ, அவர்கள் யார்? காஃபிர்கள். சூரத்து ரூமுடைய 7வது வசனம், 30வது அத்தியாயம் 7வது வசனம். அதே போல 27வது அத்தியாயம் சூரத் நமல் 66வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த காஃபிர்களுக்கு மறுமை என்றால் என்னவென்றே தெரியாது. பலிந்தாரக்கு இல்முகும் பில் ஆகிறா, அவன்கிட்ட சொல்லி பாருங்க, சொர்க்கம் இருக்குடா, நரகம் இருக்குடா, ஹஷர் இருக்கு, மஹ்ஷர் இருக்கு, சிராத் இருக்கு, அங்க நெருக்கப்படும், அங்க ஏடு கொடுக்கப்படும். பாப்பம் சொல்றேன்னு சொல்லி, ஏன் அவர்களுக்கு தெரியாது. அதனால அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று இந்த மாடுகள் ஆடுகள் சாப்பிடுவது போன்று தின்று கொண்டே இருக்கும். இந்த ஆடு மாடு சுகம் அனுபவிப்பதை தேடுவது போன்று இவர்கள் சுகம் அனுபவிப்பார்கள். ஏன்? இவங்களுக்கு மறுமையை பற்றி தெரியாது. மூமின் பசிக்கு மேல சாப்பிட மாட்டான், மூமின் ருசிக்கு சாப்பிட மாட்டான், பசிக்கு சாப்பிடுவான். தனக்கு பசிக்குது, மற்றவங்களுக்கும் பசிக்குது, சரி அவர் சாப்பிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம்னு கொடுப்போம். ஏன்? இவன் மறுமைக்காக விட்டவன், மறுமையை அறிந்தவன். சரியா? அடுத்து 87வது அத்தியாயம் சூரத்துல் ஆலா 16வது 17வது வசனம் காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க, உலகத்திற்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள், அதை தான் விரும்புகிறீர்கள், ஆனால் மறுமையோ சிறந்தது நிலையானது, அதை விட்டு விடுகிறீர்களே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் குயாமா 75வது அத்தியாயம் 21வது வசனம் கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா வதஹரூனல் ஆஹிரா. ஆஜிலா டெம்பரரி, கொஞ்ச நேரத்துக்கு உள்ளதுக்கு சொல்லப்படும் அரபியிலே ஆஜிலா என்று அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்கள் இந்த அற்பமான டெம்பரரி துன்யாவை தான் விரும்புகிறீர்கள், மறுமையை விட்டு விடுகிறீர்களே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அப்ப ஒன்று இல் தெரியுதல், ஆகிறது தெரிந்தோமா? இரண்டாவது செலக்ஷன், எதை செலக்ட் பண்ண போறீங்க? மூன்றாவது எதை செலக்ட் பண்ணும் போது உங்களுடைய மனதிலே சந்தோஷம் ஏற்படுகிறது? கையில் ஒரு 10,000 ரூபாயை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அந்த சந்தோஷம் 2.5 தொழுதா வரல. அந்த சந்தோஷம் ஒரு ஜிசு குரான் ஓதுனா வரல. அந்த சந்தோஷம் பள்ளிவாசல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஜிக்ர் செய்யும்போது வரல. அல்லாஹ் சொல்கிறான், இவனும் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, துன்யாவை தேர்ந்தெடுத்தவன் முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சூரத்து ரஅதுடைய 26வது வசனம் 13வது அத்தியாயம் அல்லாஹு யப்துத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع. வாழ்க்கை அல்லாஹ் விசாலமாக கொடுக்கிறான், அவன் நாடியவருக்கு நாடியவருக்கு சுருக்கி விடுகிறான். நம்ம கையில் கிடையாது. ஆரம்பித்த வியாபாரம் எல்லாம் கொடி கட்ட வேண்டும் என்று நாம் நாட முடியாது, அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், وفرحوا بالحياة الدنيا, துன்யா கிடைத்தால் இவர்கள் கொண்டாடுகிறார்கள், ஆனந்தமடைகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். இந்த துன்யாவோ மறுமையிலே அற்பமான ஒரு பொருளாக இருக்கும். அப்ப மறுமையிலே இந்த துன்யா ஒரு அற்பமான ஒன்று. புரிஞ்சா? அப்ப ஒரு மூமின் எதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும்? எதை கொண்டு? எதை கொண்டு? உகது போர்ல ஒரு பெண்மணி ஓடி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் கொல்லப்பட்டு விட்டானே, என் மகன் கொல்லப்பட்டு விட்டானே, சொல்லுங்கள் அவன் எங்கே இருக்கிறான். அவன் சொர்க்கத்திலே இருந்தால் சந்தோஷப்படுகிறேன், வேறு ஒன்றாக இருந்தால் அழுது அழுது கதறுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயே என்ன நீ ஒரு சொர்க்கத்தை பத்தி பேசுற, வைன்னஹால ஜினானுன் வைன்னபுனக்கல ஃபில் ஃபிர்தௌஸில் அஆலா, அது ஆயிரக்கணக்கான சொர்க்கங்கள் அல்லவா, அதிலே ஃபிர்தௌஸில் அஆலா உயர்ந்த ஃபிர்தௌஸில் அல்லவா உன் மகன் இருக்கிறான். அந்த தாய் ரொம்ப சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் நான் திருப்தி கொண்டேன் என்று போறாங்க. இன்னைக்கு புள்ள இன்ஜினியர் ஆயிட்டான், ரொம்ப பெருமை, என் பிள்ளை இன்ஜினியர் பாஸ் ஆயிட்டாங்க, என் பிள்ளைக்கு பெரிய ஐடி கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு. தொழுகை இல்லை, சைத்தான் இப்லீஸ் குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், மது அருந்துகிறான், பெண்களின் பழக்கம், பெருமை, என் பிள்ளை இன்ஜினியர் பாஸ் ஆயிட்டாச்சு, எல்லாம் இப்லீஸுடைய ஏஜென்ட்கள். துன்யாவை கொண்டு சந்தோஷம் தேடுகிறார்கள், தேடிக்க எவ்வளவு காலம் தேடுவோம் பார்ப்போம். பிடித்து இழுத்தால் நரம்பை சுருக்கி கொள்ளும் போது, சுருங்கி விடும் போது, கண் குத்தி நின்று விடும் போது என்ன செய்ய போற, உன் மகன் வருவானா, நாளைக்கு மரம் மீது வந்து நிற்பானா, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப துன்யாவை லவ் பண்றது, ரொம்ப துன்யாவை நேசிக்கிறது, நான் எப்போதும் பந்தாவா தான் இருக்கிறது, எப்போதுமே ஹை கிளாஸ் கார், ஹை கிளாஸ் ஹை கிளாஸ் பில்டிங் எல்லாம் எனக்கு எல்லாம் ராயலா இருக்கணும். எல்லாம் சொன்னா முட்டா பசங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றா, எல்லாம் முட்டாள்கள். الَّذِينَ يَسْتَحِبُّونَ الْحَيَاةَ وَوَيْلُ لِلْكَافِرِينَ مِنْ عَذَابٍ شَدِيدٍ الَّذِينَ يَسْتَحِبُّونَ الْحَيَاةَ الدُّنْيَا عَلَى الْآخِرَةِ وَيَصُدُّونَ عَنْ سَبِيلِ اللَّهِ وَيَبْغُونَهَا عِوَجًا أُولَئِكَ فِي ضَلَالٍ بَعِيدٍ. سورة إبراهيم 14:3 வசனம். ஆகிரத்தின் மீதெல்லாம் இவர்களுக்கு அன்பு இருப்பதில்லை, நேசம் இருப்பதில்லை, விருப்பம் இருப்பதில்லை, எப்பொழுதுமே துன்யா துன்யா துன்யால நல்ல வாழணும். அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் காஃபிர்கள். இவர்கள் யார், துன்யாவை மறுமையை விட யார் நேசிக்கிறார்களோ இவர்கள் காஃபிர்கள். இந்த காஃபிர்களுக்கு நாசம் உண்டாகும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யார் தீன் துன்யா என்று வரும்போது தீனை விட்டு விடுகிறார்களோ இவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் நஹல் 16:107 நீங்க எடுத்து படிக்கும் போது 106 சேர்த்து படிக்கும், எனக்கு நேரம் இல்லாததுனால இதை மட்டும் நம்ம சொல்றோம். அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் ஏன் இந்த தீனை விட்டார்கள், இவர்களுக்கு மறுமையை விட இந்த அற்ப உலக வாழ்க்கையின் மீதுதான் ஆசை இருக்கிறது. மண்ணை தவிர இவனுடைய வாயை எதுவும் நிரப்பாது. இது இந்த தன்மை ஒட்டுமொத்த காஃபிர்களுடைய தன்மை. இந்த மாதிரி தன்மை இருந்தா அவன் காஃபிர். சரியா, அடுத்து பலவீனமான முஸ்லிம்கள் இவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறார், மின்கும் துன்யாவும் உங்களில் சிலர் துன்யாவை விரும்புகிறார்கள், சிலர் மறுமையை விரும்புகிறார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் உஹது போரிலே ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் சொல்லும் போது சொல்கிறான், அங்க நீங்க டிவைட் ஆயிட்டீங்க, உங்கள சில பேருக்கு துன்யா மேல ஆசை வந்துருச்சு, எனவேதான் தோல்வி வந்துச்சு, வெற்றி எப்ப நான் கொடுப்பேன், நீங்க எல்லாருமே மறுமையை நாடக்கூடியவங்களா மாறினா தான் வெற்றியை கொடுப்பேன். இடஒதுக்கீடு கிடைச்சா வெற்றி கிடைச்சிருமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டா வெற்றி கிடைச்சிருமா, எல்லாருக்கும் அரசாங்க பதவி கிடைச்சா வெற்றி கிடைச்சிருமா. இவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகளாக இருந்து, காஃபிர்களாக இருந்து, முனாஃபிக்குகளாக இருந்து, ஹராமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்து, லஞ்சம் வாங்குபவர்களாக, பொய் சொல்பவர்களாக, ஏமாற்றுபவர்களாக, மோசடி செய்பவர்களாக இருந்து, இவர்களை எல்லாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பதவியிலும் உட்கார வைத்து விட்டால் இஸ்லாத்திற்கு வெற்றி வந்து விடுமா, முஸ்லிம்களுக்கு கண்ணியம் வந்து விடுமா, எந்த முட்டாள இந்த தத்துவத்தை சொல்லிக்
கொடுத்தான்? காலத்திலே உஹத் போரில் கொஞ்சம் பேருக்கு கல்குல டைவர்ஷன் வந்துருச்சு, துன்யா அல்லா நிறுத்திட்டான், ஸ்டாப், மலக்குகள் அப்படியே நின்றுங்கட்டான். அல்லாஹ்வுத்தால கேட்டாங்க, ஏன் எங்களுக்கு தோல்வி வந்துச்சு? உங்கள கொஞ்சம் பேர் துன்யா பக்கம் போயிட்டீங்கப்பா, அதனாலதான்ப்பா நம்ம நிறுத்திட்டோம். அப்ப முழுமையாக நாமும் முழுமையாக நம் சமுதாயமும் ஆகிரத்தின் பக்கம் திரும்பினால்தான் வெற்றி. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், துரீதுன அரப துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். பத்ர் போர் 8வது அத்தியாயம் 67வது வசனம். கொஞ்சம் சிக்கல், என்ன சிக்கல்? சஹாபாக்கள் கிளம்பி வந்தது எதற்காக, புறப்பட்டு வந்தது எதற்காக? ஒட்டக கூட்டம், வியாபார கூட்டம், காசு உள்ள கூட்டத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் நாடியது எதை? அபூஜஹருடைய கூட்டத்தை சந்திக்கும்படி. அபு சுஃபியானுடைய கூட்டத்தை தேடினார்கள், அபூஜஹருடைய கூட்டம் வந்தது. கொஞ்சம் பேருக்கு அப்படியே என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொன்ன, கண்ணமாயுசா புனைகள் மௌத்தின் பக்கம் ஓட்டிச் செல்லப்படுவதை போன்று உங்களுக்கு வெறுப்பு இருந்தது. அல்லாஹ் சொல்றான், துரி இது நான் அறந்த துன்யா, உங்களுக்கு துன்யா வேணுமா? எந்த சமுதாயத்திலே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்களோ, எங்கே அபூபக்கர் உமர் இருக்கிறார்களோ, உஸ்மான் அலி இருக்கிறார்களோ, அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு துன்யா வேண்டுமா? நான் உங்களுக்கு மறுமை அல்லவா விரும்பி வைத்திருக்கிறேன். இதற்கு முந்தைய வசனம் 9வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதைக்கு புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால், இது அக்கீலுக்கு முன் ஃபீ ரூஃபி ஸபீலில்லாஹ் இஸ்தாக்கல்தும் மினல்அர்த் அப்படியே பூமி மேல படுத்து கப்பி பிடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. வீட்டை விட்டு வெளியேற மனசு இல்லையா? என்ன துன்யா வேணுமா? எவ்வளவு காலம் வாழ போறீங்க? எவ்வளவு காலம் இந்த வீட்டு சுகத்தை அனுபவிக்க போறீங்க? இந்த படுக்கை சுகத்தை எவ்வளவு காலம் தேடப் போகிறீர்கள்? மறுமையை விட துன்யா உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கிணியத்திற்குரியவர்களே, முன்னாடி சொன்ன வசனங்கள் நேரடியாக காஃபிரை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கை நமக்கும் பொருந்தும், ஏன்னா அந்த தன்மையில் நாம இருந்தா. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வத்தகுன் நாரல் லத்தி உஇத்ததில் காஃபிரி, சூரா பக்ரால காஃபிர்களுக்கு தயார் செய்யப்பட்ட நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது தயார் செய்யப்பட்டது யாருக்காக? காஃபிர்களுக்கு தான். ஆனா நீங்க ஒழுங்கா இல்ல, அங்க நீங்களும் போயிடுவீங்க. அப்ப தபூக் யுத்தத்தில் அல்லாஹ் கேக்குறான், உங்களுக்கு துன்யா ரொம்ப பிடிச்சு போச்சா? வேணாம், துன்யாவை நேசிக்காதீங்க. ஏன்? மறுமையில வந்தா நீங்க பாப்பீங்க, இது ஒரு அற்பமான ஒன்றாக தெரியுச்சு, இந்த அற்பமான துன்யாவுக்கா இந்த ஆகிரத்தை இழந்தோம் என்று நொந்து கொள்வீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இந்த துன்யாவை நேசிச்சு ஆகிரத்தை கைவிட்டாங்களோ அவர்கள் எப்படி நஷ்டம் அடைந்தார்கள்? قد خسر الذين كذبوا بلقاء الله حتى اذا جاءتهم الساعه بغته قالوا يا حسرتنا على ما فرطنا فيها وهم يحملون اوزارهم على ظهورهم الا ساء ما يزرون وما الحياه الدنيا الا لعب وله وللدار الاخره خير للذين يتقون افلا تعقلون سوره الانعام 32வது வசனம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய சந்திப்பை பொய்யாக்கியவர்கள் நஷ்டமடைந்தார்கள், மறுமை வந்தால் அவர்கள் கதறுவார்கள், நாங்கள் விட்டு வந்து விட்டதால் ஏற்பட்ட கை சேதமே, பாவங்களை சுமந்து வருவார்கள், இவர்கள் சுமக்கும் பாவம் மகா மோசமானது. துன்யாவை நம்பினார்கள், துன்யாவை நேசித்தார்கள், ஆனால் இந்த துன்யா வாழ்க்கையோ ஒரு விளையாட்டு, ஒரு வேடிக்கை. மறுமைதான் அல்லாஹுவை பயந்து கொண்டவர்களுக்கு மிகச்சிறந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏறக்குறைய ஒரு 10 இடங்களிலே பிரித்து சொல்கிறான், துன்யா ஆகிரத். அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு
ஆகிரத் சிறந்தது, ஆகிரத்துடைய கூலி மிகப்பெரியது. சூரத்துல் அன்ஆம்முடைய 169வது வசனம், சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தின் 57வது வசனம், 16வது அத்தியாயம் சூரத்துல் நஹல் உடைய 41வது வசனம், மறுமையை தேடுங்க, மறுமையை தேடுங்க. அதனுடைய கூலி மிகப்பெரிய கூலி. இந்த துன்யால இந்த தீனை விட்டுட்டு மறுமையை புறக்கணிச்சுட்டு எவ்வளவு பெரிய லாபத்தை நம்ம அடைய முடியும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். காரு அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிடலாமா? அடைந்த காரு என்ன ஆனால்? இன்று வரை பூமியிலே சொருகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காரூனை விட செல்வத்தை தேட முயற்சி செய்கிறார்களா? ஃபிரௌனை விட பெரிய ஆட்சியை அவர்கள் தேட முயற்சிக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள், எது நிலையானது? எல்லாம் கேட்கிறார். அடுத்து அதாப், துன்யாவுடைய அதாப், ஆகிரத்துடைய அதாப். எது பயங்கரமானது? ஆகிரத்துடைய அதாப் பயங்கரமானது, ஆகிரத்துடைய தண்டனை கடுமையானது. ஒரு அகாபுல அகரத்தி அஷத்து அபுகா, மறுமையுடைய தண்டனை மிக பயங்கரமானது. சூரத்து தாஹாவுடைய 127வது வசனம், 20வது அத்தியாயம். இது என்ன பிரச்சனை இங்க அப்படின்னா, வந்த சூரியக்காரங்க எல்லாம் சுஜூதுல விழுந்துட்டாங்க. ஃபிரௌன் எல்லாரையும் கூப்பிட்டு கட்டி போட சொல்லிட்டான், சங்கிலியால கட்டியாச்சு. எல்லா திருட்டு பசங்களும் சேர்ந்து சதியா செஞ்சிருக்கிறீங்க, என்ன செய்வன் தெரியுமா? இப்போது நீ மூசாவையும் ஹாரூனையும் மறுக்கவில்லை என்றால் மாறுகை மாறுகா, வெட்டி அப்படியே உயிரோட சூரிய மரத்தில் கழு மரத்தில் ஏற்றி தொங்க விட்டுருவோம் அப்படிங்கிறான். 70,000 சூனியக்காரர்கள், எத்தனை பேர்? ஒன்னு ரெண்டு கிடையாது, 70,000 பேர் எல்லாருமே கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. நாங்கள் மறுமை அல்லவா பார்க்கிறோம், உன்னுடைய இந்த துன்யாவுடைய அதாவது டெம்பரவரி 10 நிமிஷமா, சரி 10 நாளா, ஆனால் ஆகிரத்துடைய அதாப் முடியாது. அந்த அதாபை பயப்படுகிறோம். நடந்துச்சு, 70,000 சூனியக்காரர்களையும் தௌபா செஞ்சுட்டாங்க. இப்ப நம்ம சூனியக்காரன் சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம்? மூமின்கள். 70,000 பேரையும் மாறுகை மாறுகால் வெட்டி சூரிய மரத்துல கழு மரத்துல ஏற்றி தொங்க விட்டுட்டான். அப்படியே உயிர் பிரிந்து துடிச்சு துடிச்சு, ஒருத்தர் கூட தான் நம்பிக்கை கொண்ட ஈமானிலிருந்து பின்வாங்கவில்லை. அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். இதாங்க தீனா துன்யாவா. பிலால், அம்மார், யாசிர், சுமையா, எத்தனை உதாரணங்கள். தீனா துன்யாவா, அதாப் அனுபவிக்க தயார். எதற்காக? ஆகிரத்துடைய அதாபிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக. சூரத் தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், வதரபல்லாஹு மதலன் லில்லதீன ஆமனூ இம்ரஅத ஃபிரௌன் இஸ் காலத் ரப்பி இப்னி லீ இன்தக பைதன் ஃபில் ஜன்னத் ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. மூமின்களுக்கு இருவரை நான் உதாரணம் சொல்கிறேன். யாரை கொண்டு ஆரம்பிக்கிறான்? யார்? அல்லாஹ்வுடைய எதிரி ஃபிரௌன், அவனுடைய மனைவி அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஈமானை அவர்கள் அடைந்திருப்பார்கள்? என்ன ஈமான் இங்கே? செலக்ஷன், எதை தேர்ந்தெடுக்கிறது? ஃபிரௌனோடு ராணியாக வாழ்ந்து அரச போக சுகபோக வாழ்க்கைகளை அனுபவிப்பதா, அல்லது ஃபிரௌன் என்னை கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்லை நான் மூமினாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை அடைவதா? எதை தேர்ந்தெடுக்க போறாங்க? எதை தேர்ந்தெடுத்தார்கள்? எதை தேர்ந்தெடுத்தார்கள்? சத்தம் கேட்கல. அல்லாஹுவை தேர்ந்தெடுத்தார்கள், ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார்கள், தீனை அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதை தேர்ந்தெடுத்தார்கள். இவ்வளவு ஒரு முக்கியமா, ஒரு ஃபிரௌனுடைய மனைவியே, நபியுடைய மனைவி கூட கிடையாது, அல்லாஹ்வுடைய எதிரி பயங்கரமான எதிரி. அந்த எதிரியுடைய மனைவிய அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்து சொல்றான் என்றால் இந்த ஈமான் அவங்களிடத்தில் இருந்திருக்கும். அப்ப அல்லாஹ்வுக்கு தேவை இவர் அவர்லாம் கிடையாது. யார் அல்லாஹ்வுக்கு ஆகிவிட்டாரோ அவர் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர். கருப்பு வெள்ளை சிவப்பு அரபி அஜமி எது யார் அல்லாஹ்வுக்கு நீ ஆகிவிட்டாயோ அல்லாஹ் உனக்கு ஆகிவிடுவான். என்ன இந்த அளவு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவங்க எப்படிப்பட்ட சோதனையை அடைந்திருப்பார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும் போது விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் கடுமையான வேதனை அதாப். இந்த அதாபின் உச்சமாக ஃபிரௌன் என்ன சொல்லி சொல்கிறான், தன்னுடைய வேலையாட்களிடத்திலே இவங்களை கூட்டிட்டு போங்க. என்ன இந்த மாதிரி காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுக்கு ஐடியா சொல்லிக் கொடுப்பவன் யார்? யாருங்க? இப்லீஸ், ஷைத்தான். கூட்டிட்டு போங்க. கேளுங்க, கடைசியா மூசாவின் இறைவனை மறுக்கிறாயா, என்னை ஏற்றுக்கொள்கிறாயா என்று. என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் என்ன செய்யுங்க? இவங்களை கீழே படுக்க வச்சிருங்க. மேல ஒரு கட்டடத்துக்கு கீழே படுக்க வச்சுட்டு அந்த கட்டடத்துக்கு மேல இருந்து பெரிய பாறாங்களை நீங்க எல்லாரும் தூக்கிட்டு போய் அந்த பாறாங்களை அவங்க மேல போட்டு நான் சாவடிச்சு. சாவுல எவ்வளவு பயங்கரமான சாவு, விஷத்தை கொடுத்துடலாம், கழுத்தை வெட்டிடலாம், தூக்கில போட்டு ஏற்றிடலாம், இவ்வளவு பயங்கரமான சாவு. நினைச்சு பார்க்க முடியுதா? தனிமையில நினைச்சா கல் அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, கீழே படுக்க போட்டுக்கிறாங்க, சொல்லுங்கிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், யா அல்லாஹ், ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய செயல்களில் இருந்தும் அவனுடைய அநியாயக்கார கூட்டத்தார்கள் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடுத்துட்டு நாங்க வந்துடுறாங்க. துன்யாலேயே சொர்க்கம் காட்டப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். நீங்க தங்குற சொர்க்கம் எதுன்னு துன்யாலேயே காட்டப்பட்டவர்கள் ஒன்னு சாஹிப் யாசின். யாசின்ல வர்றாரு ஒருத்தர், அவர் சாகும் போதே அல்லா சொல்ல கவலைப்படாதப்பா, நீ செத்த இங்கேதான் வரப்போற. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ், யாருன்னா இதை இந்த மக்களுக்கு கொஞ்சம் காட்ட அப்பயாவது முஸ்லீமா வராங்கன்னு பார்ப்போம். எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு தான் கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நம்முடைய எக்ஸாம். அல்லாஹ்வா மறுமையா, துன்யாவா ஆசிரத்தா, சொர்க்கத்துடைய இன்பமா துன்யாவுடைய இன்பமா, அல்லது நரகத்துடைய துன்பத்தை பயப்படுவதா, அல்லது துன்யாவுடைய துன்பத்தை வறுமையை கஷ்டத்தை பழிப்பை பயப்படுவதா? இதுதான் நம்முடைய ஈமானுடைய மொத்த டெஸ்ட். ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹை பயந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை எது என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். நஃப்ஸுக்கு அடிமையாகிவிட்டால், மன இச்சைக்கு அடிமையாகிவிட்டால், சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு அடிமையாகிவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற தூண்டக்கூடிய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஊர் ஜமாத்துக்கோ தலைவர்களுக்கோ கட்டுப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், மிகப்பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கு பிறகு ஒரு நஷ்டம் இல்லை, அதை விட பெரிய ஒரு நஷ்டம் இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நமக்கு இறையச்சத்தை கொடுப்பானாக. சொல்லியதை விட கேட்டதை விட சிறந்த முறையிலே அல்லாஹ்வை பயந்து கொள்வதற்கு அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் மக்தூமினா மின் கஷியத்திக்க மா தஹவுலு பிஹி பைனனா வ பைன மஆசிக வ மின் அல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மசாயிபத் துன்யா வ மின் அல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக. அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.